கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1953 June 8 திங்கள் பிற்பகல் அமெரிக்கா இந்தியானா கார்னர்ஸ்வில்லில் உள்ள ராபர்ட்ஸ் பார்க் வெளியரங்கத்தில் டிமனாலஜி பேசாஸ்திரம் 1வது பாகம் சரீர ஆதிக்கம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். தேவனுடைய உதவியைக் கொண்டு கூட்டங்களை நாம் அப்படியே நாமாகவே நடத்தி கொண்டு போகலாம். அப்படியாக அது நடந்து கொண்டு போகிறது. அந்த காரணத்தினால்தான் அதை காண சந்தோஷமாயிருக்கிறேன். அந்த ஒரு காரணத்திற்காகவே அதை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது என்னுடைய நிர்வாகிகளை நான் நேசிக்கிறேன். என்னிடத்தில் சில அருமையான சகோதரர்கள் பாஸ்வர்த், பாக்ஸ்டர், லின்சே, மூர், பேரன் வேன், ப்ளம்பெர்க் என்று எனக்கு அருமையான சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அருமையான மனிதர்கள். ஆனால் அதை குறித்து ஏதோ காரியம் இருக்கிறது. உங்களிடம் ஒரு கூட்டம் மனிதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் போது ஒருவரிடத்தில் ஒரு காரியம் இன்னொருடத்தில் இன்னொன்று இருக்கிறது. சில நேரங்களில் என்னுடைய சிந்தனைக்கு நேர் மாறாகவே இருக்கும். எனவே எனக்கு இப்பொழுது சுயாதீனமாக இருப்பது போன்று உணர்கிறேன். நமக்கு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருக்கலாம். அப்படியே கைகளை சுருட்டிவிட்டு உள்ளே நுழைந்து சாப்பிடுங்கள். உங்களுடைய கைகளை சுருட்டிக்கொண்டு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருக்கிறதை குறித்து நான் நினைக்கிறேன். என்னுடைய 1வது வேதாகமம் இயற்கையாயிருக்கிறது. நான் இயற்கையின் மூலமாக தேவனை அறிந்து கொண்டேன். மீன் பிடிக்க எனக்கு விருப்பம். மீன் பிடிப்பதென்றால் எனக்கு அவ்வளவு விருப்பம் தெரியுமா? மகனே, உனக்கு மீன் பிடிக்க விருப்பமா? உனக்கு மீன் பிடிக்க விருப்பம் இருந்து உன்னுடைய தாயாரை நேசிப்பாயானால் நீ ஒரு நல்ல பையனாக ஆகுவாய். என்னுடைய மனமாற்றமும் கூட எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடவில்லை. எனவே நான் மலையின் மேல் மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். இந்த பையனின் நன்மைக்காகவே இதை நான் கூறுகிறேன். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற மற்ற பிள்ளைகளுக்கும் கூட நான் அங்கே மலையின் மேல் மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். நான் ஆற்று மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். ஓ வசந்த காலம், அது அற்புதமாயிருக்கிறது. அப்படியாய் மீன் பிடித்துக் கொண்டே போவேன். அடுத்த குடியில் அங்கே மீன் இருந்தது. அந்த விதமாயிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். கர்த்தரை துதித்துக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டு ஒரு மகத்தான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். சில சமயங்களில் தூண்டிலை அப்படியே கீழே விட்டு சத்தமிடுவதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆமேன், நான் அதை செய்வது நிச்சயம். ஏனென்றால் ஏதோ காரியம் என்னை பற்றி பிடிக்கின்றது என்பதை நான் அறிவேன். அங்கே மலையின் மேலுள்ள தேசத்தில் நியூ ஹாம்ஸ்பயரில் அநேக கரடிகள் இருக்கின்றன. அங்கே எனக்கு ஒரு சிறு கூடாரம் இருக்கிறது. அங்கே நான் மீன் பிடிப்பேன். அங்கே உயரே எனக்கு ஒரு குட்டி கூடாரம் இருக்கின்றது. நான் வழக்கமாக அதில் தங்குவேன். அங்கே கருப்பு கரடி தான் மிகவும் விஷமமானது. ஆக ஒரு வயதான கரடி தன்னுடைய 2 குட்டிகளோடு கூட என் கூடாரத்துக்குள் நுழைந்து என்னுடைய கூடாரத்தை அலசி எடுத்து விட்டது. அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சிவப்பு மயிர் உள்ள பெண் கரடி குட்டிக்கு நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவளை தொடர்ந்து ஓடி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் அவள் செய்தது இதுதான். அவள் அங்கே உள்ளே வந்து என்னுடைய கூடாரத்தை கிழித்து எல்லாவற்றையும் சிதறடித்து அங்கே வைக்கப்பட்டிருந்த என்னுடைய ஆகாரம் எல்லாவற்றையும் சாப்பிட்டு மிகவும் அருமையாய் செய்து கொண்டிருந்தாள். ஆக நான் மேலே வந்தபோது அவள் ஓடிவிட்டாள். தன்னுடைய குட்டிகளுக்கு கூச்சலிட்டு அழைத்தாள். ஒரு சிறிய குட்டி அவளுடன் ஓடிவிட்டது. இன்னொரு குட்டியோ ஓடி போகவில்லை, அங்கேயே உட்கார்ந்து கொண்டது. இவ்விதமாய் முதுகை எனக்கு காட்டிக்கொண்டு ஏதோ காரியம் செய்து கொண்டிருந்தது. அச்சமயம் என்னிடத்தில் ஒரு பழைய கை கோடாலியை தவிர வேறொன்றுமில்லை. நான் அங்கே சிறிது மரம் செதுக்கிக் கொண்டிருந்தேன். அதோ அங்கிருக்கிறதே இந்த டெலிபோன் கம்பி. சுமார் அது மட்டுமாய் ஓடிப்போய் அங்கே உட்கார்ந்து கொண்டது. இந்த சிறிய கரடியை தாய் சத்தமிட்டு கூப்பிட்டது. ஆனால் குட்டியோ அதற்கு சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. அது தொடர்ந்து அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தது. இந்த குட்டி என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். நான் சற்று கிட்டே நடந்து போய் பார்த்தேன். இன்னும் கிட்டே போக பயந்தேன். என்னை பீறி போடும். என்னால் ஒரு மரத்தை அங்கே பார்க்க முடியவில்லை. கரடியும் கூட மர ஏறும் என்று எனக்கு தெரியும். எனவே கரடியின் சுபாவத்தை நான் அறிந்திருந்தபடியினால் நான் இன்னும் கிட்டே போகவில்லை. ஆக நான் இன்னும் சற்று கிட்டே சென்றேன். என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பணியாரம் என்றால் பிடிக்கும். பையன்களாகிய உங்களில் எத்தனை பேர்களுக்கு அது பிடிக்கும்? ஓ, எல்லா பையன்களும் கரங்களை உயர்த்துகிறதை நான் காண்கிறேன். நம் எல்லாருக்கும் பணியாரம் என்றால் பிடிக்கும். எனக்கு அதிகம் பிடிக்கும். அதன் மேல் தேனை ஊற்றி நான் சாப்பிடுவேன். ஒரு பாப்டிஸ்ட் என்ற முறையில் உங்களுக்கு தெரியும், அதுதான் சரிபடுத்தி வைக்கிறது. உங்களுக்கு தெரியும் அது தேன் என்று. எனவே கவனியுங்கள், நான் தேனை தெளிக்க மாட்டேன், நான் உண்மையிலேயே அவைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன். அது எங்கே நன்றாயும் தடியாயும் இருக்கின்றதோ அங்கே ஊற்றுவேன். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக தெளிக்க மாட்டேன், நான் உண்மையாகவே அவைகளின் மேல் தேனை அப்படியே ஊற்றுவேன், தேனினால் நிறைந்திருக்கும்படி செய்வேன். பின்னர் உங்களுக்கு தெரியுமா, சுமார் அரை காலன் அளவுள்ள தேனை ஒரு வாளியில் வைத்திருந்தேன். கரடிகளுக்கு தேன் என்றால் அதிக பிரியம். எனவே இந்த கரடி குட்டி அங்கே உள்ளே போய் அந்த வாளியின் மூடியை திறந்து இந்த விதமாக உட்கார்ந்து வாளியை இப்படி கரத்தின் கீழ் வைத்துக் கொண்டு, நீங்கள் சாப்பிட அறிந்திருப்பது போன்று அதை எப்படி சாப்பிடுவது என்று அந்த கரடி குட்டிக்கு தெரியாது என்றது உங்களுக்கு தெரியும். அதனுடைய சிறு விரல்களை அதில் தோய்த்து இந்த விதமாய் நக்க துவங்கி என்னை பார்க்கும்படியாய் அப்படியே சற்று திரும்பினது. அதனுடைய கண்கள் ஒன்றையொன்று சந்திக்கும் விதமாக ஒன்று சேர்ந்து அதன் சிறு வயிறு தேனினால் நிறைந்திருந்தது. அது அப்படியே அங்கே உட்கார்ந்து கொண்டு கையை உள்ளே அழித்து எடுத்து இந்த விடமாக கரத்தை எவ்வளவு கூடுமோ அவ்வளவு கடினமாக நக்கினது. ஓ என்ன, நான் ஒரு நல்ல பழங்கால பரிசுத்தாவி கூட்டத்தை குறித்து நினைத்தேன். நமக்கு வாளி திறக்கப்பட்ட போது ஜாடிக்குள்ளாக நம்முடைய கரங்களை அழித்து விட்டு எடுத்து நக்குவது, அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நக்கிக் கொண்டே இருப்பது. இருந்தாலும் அங்கே வேடிக்கையான காரியம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதனால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு கூடுமோ தேனை சாப்பிட்டு விட்டு வாளியை கீழே வைத்து விட்டு அங்கே ஓடிவிட்டது. என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? தாய்க்கரடியும் இன்னொரு குட்டிக்கரடியுமாய் சேர்ந்து அந்த குட்டியை நக்கத் துவங்கினது. அதன் மேலிருக்கும் தேனையெல்லாம் நீக்கும்படியாக அப்படி செய்தது. ஆக சரி, நம்முடைய கூட்டமும் அந்த ஒழுங்கின்படியாகவே இருக்கலாம் என நம்புகிறேன். அதனால் நாம் மற்றவர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போக தேவனுடைய மகிமையும் நம்மேல் விழுந்து கொண்டே இருக்கும். சரிதானே? பிள்ளைகள் எல்லாம் வெளியே போனால் நான் சந்தோஷமாக பார்ப்பேன். அதேபோன்று ஏதோ காரியத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு கால் நாளை மத்தியானம் நமக்கு அதிகமான நேரம் இருக்கும், நாம் சற்று அதிகமாக பேச முடியும். இப்பொழுது நாங்கள் அப்பாவோடும் அம்மாவோடும் சில காரியங்களை குறித்து பேசுவோம். இப்பொழுது நாங்கள் பேய் சாஸ்திரத்தை குறித்து பேசப் போகிறோம். சங்கீதம் 103:1-3 வரை நாம் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் குருமாரும் அல்லது வேதத்தை வாசிப்பவனும் இவைகளை மனப்பாடமாய் அறிந்திருக்கிறார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கினார். நீங்கள் அங்கே இருக்கின்ற எல்லாம் என்பதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இப்பொழுது நாம் ஜபத்திற்காக சற்று தன்னை வழங்கலாமா? பரலோக பிதாவே, நீர் இங்கே இருப்பதற்காக நாங்கள் இன்று பிற்பகலில் நன்றி செலுத்துகிறோம். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து வர தாமதிப்பாரானால் அவர்கள் நாளைய தினத்தின் புருஷர்களும் ஸ்திரீகளுமாயிருக்கிறார்கள். இப்பொழுது பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையும் எங்களுக்கு இருக்கின்ற மகத்தான எதிராளியான சாத்தானை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கையில் நீர் எங்களை ஆசீர்வதியும். சாத்தானுடைய ஒவ்வொரு அங்குல இடத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு முன்வரிசை சேனையை, இங்கே ஒரு இயங்கு சக்தி படையை, தேவனுடைய வல்லமையை தேவனே எங்களுக்கு முன்பாக வைக்கும்படி செய்வீராக. அவர் மரித்தபோது எல்லா துரத்தனங்களையும் கொள்ளையிட்டு சாத்தானுக்கு இருந்த வல்லமைகள் அனைத்தையும் பரிகரித்து நமது சார்பில் அவனை கல்வாரியில் கிறிஸ்து தோல்வியுறு செய்ததினால் அவனுக்கு எந்த சட்ட ரீதியான உரிமையும் கிடையாது என்பதை கர்த்தாவே அவனுக்கு காட்டுவீராக. எவ்விதமாய் சுகமடைய முடியும், எவ்விதமாய் சாத்தானை தோற்கடிக்க முடியும் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான விதத்தில் அவர்களுக்கு விளக்கி காட்டவும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவனே எங்களுக்கு ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். இப்பொழுது சில நிமிஷங்களுக்கு நாம் பேய் சாஸ்திரத்தை குறித்து பேசப் போகிறோம். பேய்களை குறித்து நீங்கள் அவ்வளவாய் கேள்விப்படுகிறீர்கள். நாளை பிற்பகல் நாம் ஒரு கால் பேசி முடிக்கலாம். அதை குறித்து பிரசங்கிக்க இந்த வாரத்தின் 2 நாட்கள் அதற்காக எனக்கு தேவையாயிருக்கிறது. இதை குறித்து பேசுவதற்கு 2 நாள் பிற்பகல் கூட்டங்கள் எனக்கு தேவையாயிருக்கிறது. முதலாவது காரியம், பேய் அல்லது பிசாசி என்றால் என்ன? அநேகர் பிசாசு குறித்து பேசுகிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்பொழுது ஒரு பேய் அல்லது பிசாசு எல்லாம் ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த பதத்தின் அர்த்தம் என்னவென்றால் வேதனைப்படுத்துகிறவன் என்று அர்த்தமாகும். வேதனைப்படுத்துகிற ஒருவன் ஒரு பிசாசாவான், ஒரு பொல்லாத ஆவியாவான். இன்றைக்கு வேதாகமமானது அநேகருக்கு, பெரும்பாலான ஜனங்களுக்கு, தாத்தாவும் பாட்டியும் வாசித்ததான ஒரு பழங்காலத்து புத்தகம் அல்லது அந்த விதமாக ஏதோ ஒன்று என்றுள்ளது. ஆனால் அது தவறானது, அது எல்லாருக்குமானதாகும். பிசாசுகள் வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவன். மனிதனுடைய ஆத்துமாவுக்குள் வருகின்ற பிசாசுகள் இருக்கின்றன. அதை இந்த விதமாக கூறுகிறேன், ஆத்துமாவுக்குள் வருகின்ற பிசாசு என்பது ஆத்துமாவை வேதனைப்படுத்துகின்ற ஏதோ காரியமாயிருக்கிறது. நீங்கள் அநேக நேரங்களில் பைத்தியம் பிடித்தவர்களை பார்த்திருக்கலாம். அவர்கள் ஒருவேளை மனம் மாற்றப்பட்ட நபராய், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கலாம். இருப்பினும் அப்படி இருந்தும் முற்றிலுமாய் பைத்தியமாயிருக்கலாம். புரிகின்றதா? அது சரியே. ஆத்துமாவோடு அதற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. பாருங்கள், அவர்களை வேதனைப்படுத்துகின்ற ஏதோ காரியமாயிருக்கிறது. எல்லா சுகவீனமும் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் முதலாவதாக அறிய வேண்டும். தேவன் சுகவீனத்தின் பிறப்பிடம் அல்ல. தேவனிடத்திலிருந்து எந்த வியாதியும் வருவதில்லை. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது உங்களை திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு சவுக்காக சில நேரங்களில் சுகவீனத்தை உன்மேல் கொண்டு வர அவர் பிசாசை அனுமதிக்கிறார். ஆனால் சுகவீனம் அதன் ஆரம்பத்தில் சாத்தானிடத்திலிருந்து வருகிறதாயிருக்கிறது. சுகவீனம் மரணம் போன்ற ஒரு காரியத்தின் பிறப்பிடம் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவன் என்று ஒரு நபரினால் நம்ப முடியும் என்று உங்களால் ஊகித்து பார்க்க முடியுமா? இல்லை, அவராய் இருக்க முடியாது. ஒருபோதும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. கீழ்ப்படியாமையினால் தேவன் மரணத்தை அனுமதித்தார். தேவன் மரணத்தை அனுமதிக்கிறார். எழுத்தாளன் ஒருவர், மரணம் செய்யக்கூடியதெல்லாம் தேவன் மரணத்தை ஒரு குதிரை வண்டியில் சேணம் கட்டுகிறார், அது நம்மை தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக இழுக்கின்றது என்று கூறினது போன்றிருக்கிறது. ஆனால் மரணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் வேறு பிரித்தல் என்பதாகும். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று கூறியிருக்கிறார். நாம் ஒருவர் இன்னொருவருடைய சரீரங்களை நம்முடைய பரிசுத்தமில்லாத கல்லறை குழிகளின் மேல் வைக்கிறோம், ஆனால் அவனோ என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். அவர் லாசருவை குறித்து பேசின போது நீங்கள் கவனிப்பீர்களானால் லாசரு நித்திரையாய் இருக்கிறான் என்று கூறினார். அப்போஸ்தலர்கள் நம்மை போன்ற மனிதர்களே, அவர்கள் ஓ அவர் நித்திரையாய் இருந்தால் சுகமடைவான், அவர் இளைப்பாறுகிறதை குறித்து அவர் சொன்னார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர் வந்து அவர்களுடைய பாஷையில் அவர்களோடு பேசினார், அவன் மரித்து போனான், நீங்கள் அவ்விடமாய் நம்புகிறீர்கள் என்று கூறினார். ஆனால் நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் என்று கூறினார். புரிகின்றதா? பாருங்கள், மரணம் என்றால் வேறு பிரித்தல் என்று அர்த்தம். ஒருவேளை உங்களில் ஒருவர் மரித்து போனால், உங்கள் குடும்பத்தில் மரித்து போனால், அல்லது அப்படியா ஏதோ காரியம் அவன் மனம் மாறியிருந்தால், அவர்கள் மரிக்கவில்லை. மனுஷீக கருத்தின்படியாய் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் நம்மிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மரிக்கவில்லை, அவர்களால் மரிக்கவும் முடியாது. மரிப்பது என்பது அவர்களால் கூடாத காரியமாயிருக்கிறது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று இயேசு கூறினார். எனவே அவனால் மரிக்க முடியாது. அழிவில்லாததும் நித்தியமானதுமான எந்த ஒரு காரியமும் அழிந்து போக முடியாது. அது அழிவில்லாத ஜீவனாயிருக்கிறது. தேவன் அதை அவனுக்கு கொடுத்தபடியினால் அவன் அதை உடையவனாயிருக்கிறான்.
மெச்சிதரினால் கொடுக்கப்பட்டதல்ல, நிபந்தனை இல்லாதது. தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார்.
தேவன் அழைத்தார், தேவன் ஒருவனை அழைக்காமல் ஒரு மனிதனாலும் தேவனிடத்தில் வர முடியாது. என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாமல் ஒரு மனிதனும் என்னிடத்தில் வரான் என்று இயேசு கூறினார். அது சரிதானே? எனவே அது எல்லாவற்றுக்குள்ளும் அது தேவனாயிருக்கிறது. ஒரு கால் நாளை பிற்பகல் அதை குறித்து நாம் சற்று அதிகமாய் பார்ப்போம். ஏனென்றால் இந்த வியாதியை குறித்ததானதை முதலாவது கூற விரும்புகிறேன். அதனால் நீங்கள் அடுத்து கூற போவதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு நேரம் இருந்தது, அப்பொழுது நாம் நம்முடைய பூட்டனாருக்குள் துளிர்விட்டோம். உங்களுக்கு அது தெரியும், வைத்தியர்கள் அதை அறிவார்கள், வேடவாசர்கள் ஆகிய ஏன் உங்களுக்கும் கூட தெரியும். உங்களுக்கு தெரியும், கிருமியின் ஜீவன் உங்களுடைய பூட்டனாருக்குள் துவங்கி ஒரு கிருமியாக உங்களுடைய பாட்டனார் மூலமாக வெளிவந்து பின்னர் உங்களுடைய தகப்பனாருக்கு உள்ளாக சென்று பின்னர் உங்களுடைய தாய்க்குள்ளாக சென்று இப்பொழுது இருக்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அது சரியே, வேற வார்த்தையும் கூட அதைதான் போதிக்கின்றது. வேண்டுமென்றால் இதுதான் அதற்கான வேற வார்த்தை. ஆபிரகாமின் மடியில் இருக்கும் போதே லேவி தசமபாகம் செலுத்தினான் என்று வேதம் கூறுகிறது என்று நான் நம்புகிறேன். ஆபிரகாம் லேவியினுடைய பூட்டனாராவார். அது சரியா? எனவே பாருங்கள், கிருமியின் ஜீவன் அங்கேதான் துவங்குகிறது. ஆனால் உங்களுடைய ஆத்துமாக்களோ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டது. அப்போது தேவன் மனிதனை அவருடைய சொந்த சாயலில் சிருஷ்டித்தார். அதாவது மனிதனின் ஆவியை. ஒரு மனிதனை அவருடைய சொந்த சாயலில் அல்ல, ஆனால் மனுஷனை அவருடைய சொந்த சாயலில் சிருஷ்டித்தார். புரிகின்றதா? பின்னர் அவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அதாவது பூமியின் தூளினால் ஒரு மனிதனை உண்டாக்குவதற்கு முன்னர் அப்படி செய்தார். நமக்கு ஒரு சந்தர்ப்பம் மட்டும் இருக்குமானால் இன்று பிற்பகல் நமது வேதத்தை எடுத்துக்கொண்டு அதற்குள்ளாக சென்று அதை பார்க்கலாம், எப்படி தேவன் அதை செய்தார் என்று பார்க்கலாம். இப்பொழுது அது வரிக்கு இடையே இருக்கிறது, ஆனால் அது பார்க்கும் போது அது சரியாக வரியோடு வருகிறது. புரிகின்றதா? எப்படியாய் தேவன் அப்போது ஆதியிலே அங்கே அவர் என்ன செய்தார், அவர் எப்படி பூமியிலே இறங்கி வந்து எப்படியாய் அவர் மனிதனை அவருடைய சாயலில் உண்டாக்கினார், பின்னர் தேவன் மனிதனை மீட்கும்படியாய் அவர் அப்படியே திரும்பி மனிதனுடைய சாயலில் தம்மை உருவாக்கிக் கொண்டார். தேவன் மனிதனை அவருடைய சாயலில் உண்டாக்கின போது அவன் ஒரு ஆவி மனிதனாயிருந்தான். அப்பொழுது பூமியை பண்படுத்த அங்கே மனிதனே இல்லாதிருந்தது. அதன் பின்பு தேவன் மனிதனை பூமியின் தூளினால் உண்டாக்கினார். கடந்த கால கிரம அட்டவணைக்காரன் முதலானோர் பழைய எலும்புகள் முதலானவற்றை தேடி கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள் பரிணாமம் அல்லது படிப்படியாய் வளர்ச்சியில் முன்னேற்றம் என்பதை விசுவாசிக்கிறார்கள். சரியான விதத்தில் இந்த முன்னேற்றத்தை காண்பதை நான் நம்புகிறேன். மனிதன் தன்னிலிருந்து வளர்ச்சி முன்னேற்றத்தை அடைகிறான் என்பதை அல்லாமல் எல்லாரும் ஒரு செல்லில் இருந்து அணுவிலிருந்து வருகிறோம் என்றல்ல. இல்லை ஐயா, காரணம் என்னவென்றால் தேவன் ஒரு பறவையை உண்டு பண்ணினதிலிருந்தே பறவையானது பறவையாகத்தான் இருந்து வருகிறது, குரங்கானது குரங்காய்தான் இருந்து வருகிறது, மனிதனானவன் மனிதனாய்தான் இருந்து வருகிறான். சமீபத்தில் லூயிவில்லில் ஒரு வைத்தியரிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஏன் சங்கை பிரண்ணாம் என்றார். நானும் ஆப்பிரிக்க பழங்குடிகள் செய்கின்ற சில மோசமான காரியங்களை, இதுவரை நீங்கள் கண்டிராத காரியங்களையும், அவர்கள் எவ்விதமாக சாப்பிடுவார்கள் என்பதையும் குறித்து அவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆம், கெட்டுப்போனதும் பூச்சி பிடித்ததுமான காரியங்களை அப்படியே எடுத்து அந்த பூச்சிகளை உதறி தள்ளிவிட்டு அப்படியே அதை சாப்பிடுவார்கள். அது அவர்களுக்கு எவ்வித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுவதில்லை. புரிகின்றதா? எதையும் குடித்து விடுவார்கள், அது என்னவாயிருந்தாலும் சரி, ஒருவித வித்தியாசத்தையும் அவர்களுக்கு உண்டு பண்ணுவதில்லை என்று பேசிக் கொண்டிருந்தேன். அதற்கு அவர், ஆனால் சங்கு பிரண்ணம், அந்த ஜனங்கள் மனித வர்க்கம் அல்ல என்றார். அவர்கள் மனித வர்க்கம் தான், நிச்சயமாக அவர்கள் மனிதர்களே என்று நான் சொன்னேன். மிருக இனத்தில் பார்க்கும்போது மனிதனுக்கு மிகவும் நெருக்கமாக காணப்படுகின்றது ஒரு சிம்பன்சியே. அந்த சிம்பன்சியின் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை முணுமுணுக்கச் செய்ய நீங்கள் 4000 வருடங்களாக முயற்சித்து, ஏனென்றால் அதனால் சிந்திக்க முடியாது, சிந்திக்க செய்யாத இடத்தில் ஒன்றும் கிடையாது. உங்களால் கூடுமானால் அதை குதிரையின் மேல் சவாரி செய்யவும் இப்படியும் அப்படியும் செய்யவும், மூக்கு கண்ணாடியை அணிந்து கொள்ளவும் அல்லது புகைப்பிடிக்கவும் அல்லது துவிச்சக்கர வண்டி அல்லது குதிரை ஓட்டத்தில் கீழே விடாமல் சவாரி செய்ய வைக்கவும் முடியும். ஒரு குதிரை அல்லது நாய் அல்லது வேறு ஏதாவது ஒன்றை கொண்டு கூட செய்ய வைப்பது போன்று அது ஒரு மிருகமே என்று நான் கூறினேன். ஆனால் திரும்பவும் என்னை ஆப்பிரிக்காவுக்கு போக அனுமதியுங்கள். அங்கே இருக்கின்ற காட்டுத்தனமான இனத்திடம், அதாவது புதர்வாசிகளிடத்திற்கு, அதுதான் மிக சிறிய கூட்டம். அங்கே என்னை அனுப்புங்கள். ஒருகால் அவனுடைய பூட்டனார் ஒரு வெள்ளையனே கூட காணாதிருந்திருக்கலாம். அவனுக்கு இடது கையும் வலது கையும் கூட எது என்று தெரியாது. அவனுக்கு தெரிந்த ஒரே காரியம் சாப்பிடுவதுதான். அவனுடைய கரத்தை எதன் மேல் வைக்க முடியுமோ, அதை, அது மனித மாம்சமாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அது அவனுக்கு எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. அதை அப்படியே எடுத்து சாப்பிடும். ஆனால் அவன் ஒரு 5 வயது உள்ளவனாய் இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒருவன் கிடைக்கட்டும், அவனுக்கு 15 வயது ஆகும்போது அவன் நல்ல ஆங்கிலம் பேசுவான், நல்ல கல்வி அறிவு உள்ளவனாகவும் இருப்பான். காரணம் என்ன? அவனிடத்தில் ஒரு ஆத்துமா இருக்கிறது. தேவன் அவனை ஒரு மனிதனாய் உண்டாக்கினார். சுவிசேஷத்தை ஒரு முறையாவது கேட்பதற்கு இங்கே நமக்கு அமெரிக்காவில் இருப்பது போன்று மறுபடியுமாக ஜனங்களிடத்தில் பிரசங்கிக்கவோ வேண்டிக் கொள்ளவோ அவர்களை சம்மதிக்கவோ செய்கிறது போன்று செய்வதற்கு அவனுக்கும் அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஒரு முறை அவன் அதை கேட்கட்டும், அவன் உரத்த குரலில் சத்தமிட்டு சீக்கிரமாக பீடத்தண்டை ஓடுவான். புரிகின்றதா? ஆமையா. ஆப்பிரிக்காவையும் அந்த கருத்த கரங்கள் உயரே உயர்த்தப்பட்டு சகோதரன் பிரணாம் இயேசுவை குறித்து இன்னொரு முறை என்று கூறுகிறதை நினைக்கும் போது என்னுடைய இருதயம் இப்படித்தான் நினைக்கிறது. ஓ இரக்கம், ஏதோ எனக்குள்ளே தோண்டிக் கொண்டும் எரிந்து கொண்டும் இருக்கின்றது. எனக்கு போதுமான பணம் கிடைத்தவுடன் வெகு சீக்கிரத்தில் அங்கே நான் போக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. எனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சல்லி காசும் அதற்காகவே வைக்கிறேன். தேவனுக்கு தெரியும், என்னால் அவசியம் சாப்பிட செலவழித்து அதற்கு மிஞ்சி எல்லாமுமாவே அதற்காகவே வைக்கிறேன். பெரும்பாலான ஜனங்கள் என்னுடைய உடைகளை கொடுக்கிறார்கள். எவ்வளவு குறைச்சலாக என்னால் ஜீவிக்க செலவழிக்க கூடுமோ அதை மட்டும் செலவழித்து மீதியுள்ளதை வெளிநாடு ஊழியங்களுக்காக சேமிப்பு பணத்துக்கு கொடுத்து விடுவேன். அரசாங்கம் அதை ஒழுங்கு செய்கிறது. அதன் பேரில் நான் வருமான வரி கூட செலுத்துவதில்லை. 4 அல்லது 5000 டாலர்கள் சேரும் வரை காத்திருந்து அதன் பின்னர் அதை கொண்டு நான் கடல் கடந்து போய் என்னென்ன ஜனங்களுக்காக நான் பதில் கூறியாக வேண்டுமோ அந்த ஜனங்களுக்கு நான் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். என்ன நான் பதில் கூற வேண்டும் என்றும் நான் அறிவேன். நான் ஒரு பெரிய பட்டணத்திற்குள் போகும்போது அவர்களிடத்தில் அதிகமான பணம் இருக்கும்போது வழக்கமாக பெரிய கூட்டம் நடத்துவேன். அவர்கள் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி 1000கணக்கான டாலர்கள் வைத்திருப்பார்கள். நான் அதை அங்கிருக்கும் செஞ்சிலுவை சங்கம் முதலானவைகளுக்கு கொடுத்து விடுவேன். இப்பொழுது அவர்களை குறை கூட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் அவர்கள் 4000 டாலர்கள் மதிப்புள்ள கார்களில் பெரிய வைர பொத்தான்களை அணிந்து கொண்டு புகைத்துக் கொண்டு வாரத்துக்கு 5000 டாலர்கள் என்று சுகவீன ஜனங்கள் கொடுக்கும் பணத்தை செலவழிக்கின்றனர். இல்லை ஐயா, இல்லவே இல்லை நிச்சயமாக. ஆனால் உங்களில் சிலர் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே சென்ற மாத்திரத்தில் பரிசுத்த உருளைகள் இன்னும் இப்படியாய் பலவற்றை கூறி உங்களை கேலி செய்து நாம் எந்த விதமான மார்க்கத்துக்காக நிற்கிறோமோ அதை குறை கூறுகிறார்கள். இல்லை ஐயா, நானே அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய நியாயாதிபதியான தேவனுக்கு முன்பாக கூறுகிறேன். அவருடைய முன்னிலையில் நான் அதை தூரதேச சுவிசேஷ ஊதியத்திற்கு கொடுத்து விடுவேன். இவ்விதம் செய்வதனால் என்னுடைய உக்கிரத்துவத்துக்காக நான் கணக்கு ஒப்புவிக்கப்படும் போது அது சரியாய் கொடுக்கப்பட்டது என்று அந்த நாளில் நான் அறிந்து கொள்வேன். அது அப்படியே சரியானதே. ஏனென்றால் நான் ஜனங்களை நடத்தும் விதத்திலே நான் தேவனையும் நடத்துகிறேன் என்பதை நான் உணர்கிறேன். உங்களிடமாயுள்ள என்னுடைய மனப்பான்மையே தேவனிடமாயுள்ள என்னுடைய மனப்பான்மையாயிருக்கிறது. என்னிடமாயுள்ள உங்களுடைய மனப்பான்மையே தேவனிடமாயுள்ள உங்களுடைய மனப்பான்மையாய் இருக்கிறது. அது சரியே. அந்த விதமான ஒரு ஜனத்தை காண வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய சுயசித்தத்தினால் உனக்கு கொடுத்ததான நித்திய ஜீவன், அதனால் மறிக்க முடியாது, அதனால் அழிந்து போக முடியாது, நித்திய ஜீவ காலமாய் இருப்பதை தவிர வேறொன்றையும் அதனால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான ஒன்றை உடையதாயிருக்கின்ற அழிவில்லாத ஆத்துமாய் உடையதான ஒரு மனித வர்க்கம். இதை நான் சற்று திருத்தி அல்லது ஏதாவது காரியத்தை கூறட்டும். யாராவது வெளியேறி போய் சகோதரன் பிரண்ணாம் ஒரு கால்வனிஸ்ட் என்று கூறலாம். இல்லை, நான் கால்வனிஸ்ட் அல்ல. ஆனால் வேதத்துக்குள்ளாய் கால்வீனிய கொள்கை இருக்குமட்டாய் நான் ஒரு கால்வனிஸ்ட் தான். ஆனால் கால்வனிஸ்ட் வேதத்தை விட்டு வெளியேறி விடுவார்களே, ஆனால் அப்பொழுது நான் ஒரு அர்மீனியன். புரிகின்றதா? பரிசுத்தத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, கால்வனிஸ்டிலும் கூட எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர்கள் இருவரும் ஒன்று கிளையின் மேல் ஓடி இந்தபடியாய் போனது, ஒன்று கிளையின் மேல் ஓடி அந்தபடியாய் போனது. எபேசியின் புத்தகம் மட்டும் இல்லாதிருந்தால் அதை இரண்டையும் திருப்பிக் கொண்டு வந்து அது சரியான தேவன் பொருத்தின ஸ்தானத்திலே பொருத்த முடியாமல் நாம் எல்லாமுமாக குழம்பி போயிருப்போம். ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு உபதேசம் இருந்தது. அவர்களோ அதன் பேரில் விதையானார்கள். ஒவ்வொருவரும், பரிசுத்த கூட்டமும் கால்வீனியரும் ஆர்மீனியரும் கூட. கால்வீனியரிடம் ஏதோ உண்மையான காரியம் இருக்கிறது, நான் அதை நம்புகிறேன். அதுதான் கால்வீனிய உபதேசம், நான் அதை நம்புகிறேன். பாதுகாப்பு என்பதில் சபைக்கு நித்தியமான பாதுகாப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். வேதத்தை வாசிக்கிற எவரும் அதை அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு கரைதிரையின்றி அது அக்கறையிலே தோன்றும் என்று தேவன் ஏற்கனவே கூறியுள்ளார். அது சரியா? அப்படியானால் அது அங்கு இருக்க போகிறது, அது சரிதானே? சபையானது நித்தியமான பாதுகாப்புக்குள் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கிறீர்களா என்பதுதான் அடுத்த காரியமாக இருக்கிறது. நீங்கள் சபைக்குள்ளாக இருந்தால் சரிதான், சபையோடு கூட நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சபைக்குள்ளேயே தடுத்திருக்க வேண்டும். நீங்கள் எப்படி சபைக்குள்ளாக போக முடியும்? கரங்களை குலுக்குவதனாலேயா? இல்லை. உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்வதனாலேயா? இல்லை ஐயா. நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அந்த சரீரத்தை கல்வாரியில் தேவன் நியாயம் தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரமே அது. அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினால் நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளாக இருக்கும் மட்டுமாக நமக்கு நித்தியமான பாதுகாப்பு இருக்கிறது. நம்மை ஒன்றினாலும் பிரிக்க முடியாது, ஒன்றினாலும் நம்மை தொடவும் முடியாது. அப்படி நீங்கள் வெளியே போவீர்களானால் நீங்கள் உங்கள் சுய சித்தத்தினாலே வெளியே போகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக இருப்பது எவ்வளவு நிச்சயமோ, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது எவ்வளவு நிச்சயமோ, அவ்வளவு நிச்சயமாக நீங்களும் கூட எழும்புவீர்கள் என்பது நிச்சயம். தேவன் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். உங்களால் பாவம் செய்ய முடியாது. ஓ, உங்களுடைய பார்வையில் நான் ஒரு கால் ஒரு பாவியாக இருக்கலாம். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவன் அதை காண்கிறதில்லை. ஏனென்றால் என்னுடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் அங்கே என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்கிறது. புரிகின்றதா? என்னால் பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. புரிகின்றதா? அவன் ஒரு தவறு செய்துவிட்டால் சரியாக அங்கேயே அதை அறிக்கை செய்ய அவன் சித்தமாயிருக்குவான். அவன் ஒரு உண்மையான கிறிஸ்துவனாக இருந்தால் அதை அவன் செய்வான். அதை செய்யாமல் தனக்குள்ளாக வைத்துக் கொண்டிருந்தால் துவக்கத்திலேயே அவனிடத்தில் ஒன்றுமில்லை என்று அது காட்டுகிறது. அது உண்மையே, துவக்கத்திலேயே அவனிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் அவன் ஒரு உண்மையான கிறிஸ்துவனாக இருந்தால் சரியாக இங்கே ஒரு கோதுமை மணியை பூமிக்குள் விதையுங்கள், அது எப்பொழுதுமே கோதுமை மணியாகவே இருக்கும். அதை சுற்றிலும் உள் விதைகள் இருக்கலாம், மற்றெல்லா காரியங்களும் இருக்கலாம். ஆனால் அது இருக்கும் காலமொட்டுமாக அது கோதுமை மணியாகவே இருக்கும். அது சரியே? ஒரு மனிதன் உண்மையாகவே தேவனுடைய ஆவியினால் பிறந்தவனாயிருந்தால் அவன் உள்ளேயும் வெளியேயுமாய் இருக்க மாட்டான், முன்னேயும் பின்னேயுமாயும் உலகத்தில் அங்கே உள்ளாயும் வெளியாயும் இருக்க மாட்டான். இல்லை ஐயா, இல்லை இல்லை. ஒரு நாளில் ஒரு முள்ளாகவும் அடுத்த நாளிலே ஒரு கோதுமை மணியாயும் இருக்க முடியாது. தேவன் அப்படிப்பட்டவைகளை வயலில் வைக்கவில்லை. ஆம் ஐயா, நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களாய் இருந்தால் அந்த நாள் துவங்கி நீங்கள் போகுமட்டாய் கிறிஸ்தவனாகவே அப்படியே இருப்பீர்கள். அதற்கு பின்னர் நீங்கள் அழியாதவர்களாய் தேவனோடு இருப்பீர்கள். நீங்கள் சபைக்குள் இருந்தால் அது சரியே. இப்போது நாம் மரணத்தின் பாகத்தை குறித்து பேசுவோம். அந்த விதமான சூழ்நிலையில், அந்த விதமான நிலைமைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி சுகவீனமாய் இருக்க முடியும்? காரணம் என்னவென்றால், உங்களுடைய சரீரம் இன்னும் மீட்டுக் கொள்ளப்படவில்லை. உங்களுடைய சரீரம் மீட்கப்படவில்லை. நீங்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பக்தியாக இருந்தாலும் சரி, பரிசுத்தமாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுடைய ஆத்துமாவில் மட்டுமே. உங்களுடைய ஆத்துமாவே இன்னும் முழுவதுமாய் மீட்கப்படவில்லை. நீங்கள் வெறுமனே ஆசீர்வாதத்தை மட்டும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் பெற்றிருக்கிறீர்கள். அது நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரமாயிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்முடைய உயிர்த்தெழுதலின் அச்சாரம் நமக்கு இல்லை என்றால், தெய்வீக சுகத்தின் அச்சாரம் நமக்கு இல்லை என்றால், அப்பொழுது அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று எனக்கு நிரூபிக்க
எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது அல்லது ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்தியனுடைய இருதயத்துக்குள் ஜீவிக்கவில்லை என்றால் எங்கோ அக்கிரில் இருக்கும் ஏதோ விதமான மனோதத்துவமான காரியத்திலிருந்து அதை நான் எடுக்க வேண்டி இருக்குமானால் அங்கு எங்கேயோ அதை போன்று நான் விசுவாசித்தாக வேண்டுமானால் அப்பொழுது அதில் சற்று சந்தேகம் உள்ளவனாகவே இருப்பேன்.
அந்த காரணத்தினால் தான் ஆப்பிரிக்காவில் மிஷினியமார்கள் வரும்போது அந்த ஆயிரக்கணக்கான ஆதிவாசிகள் அவர்களுடைய சிறு மண் விக்கிரகங்களையும் மற்றவைகளையும் எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார்கள். காரணம், அவர்கள் வேதாகமத்தின் மனோ தத்துவத்தின் பக்கத்தை தான் கேட்டார்கள்.
பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன் முதலானவைகளுக்குள் போய்கொண்டிருந்தவர்களே என்னுடைய சொந்த சபையாயிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வல்லமையை கிரியையில் வர கண்டதும் அது காரியத்தை தீர்த்தது. தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்பதை அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வியாதியை துவக்குகிறது என்ன? முதலாவது காரியம், அது வியாதியாக வருவதற்கு முன்னர் அது ஒரு ஆவியாயிருந்தது. எப்படி நீங்கள் ஒரு மானிடனாக வருவதற்கு முன்னர் ஒரு ஆவியாயிருந்தீர்களோ அதை போன்று. இங்கிருக்கின்ற சகோதரன் வில்லட்ஸ் அவர்களை ஒரு உதாரணமாக இப்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். சகோதரன் வில்லட்ஸ், நீங்களும் நானும் ஒன்றுமாய் இல்லாத இருந்த காலம் ஒன்று இருந்தது. அதற்கு பின்னர் நமக்கு நடந்த முதலாவது காரியம், தேவன் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார். இந்த விதமாக பார்ப்போம். உதாரணமாக, இன்று பிற்பகல் உம்முடைய சரீரத்தை நான் எடுத்து பார்த்தால் அது ஒரு கூட்ட செல்களை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை அணு ஒன்று சேர்த்து பற்றிக் கொண்டிருக்கிறது. இயேசுவானவர் வர தாமதித்தால் என்றாவது ஒரு நாள் அந்த அணுக்கள் எல்லாம் அழிந்து போகும். நீர் திரும்பி பழைய நிலைக்கு போய்விடுவீர். அவைகள் துவக்கத்தில் இருந்தது போன்று மீண்டுமாக வானவெளிக்குள் போய்விடும். ஆனால் உம்முடைய ஆவி திரும்பி வரும்போது அந்த அணுக்கள் எல்லாம் மீண்டுமாய் அந்த ஆவியோட ஒன்றாக கூடி சேர்ந்து இன்னொரு சகோதரன் வில்லட்டை அதை போன்றே கொண்டு வரும். ஆனால் வாலிபத்தில் நன்றாக இருந்த நிலையில் வில்லட் இருப்பார். ஒரு மனிதன் 25 வயதை கடந்து செல்லும் போது அவனுடைய கண்களுக்கு அடியில் சில சுருக்கங்கள் விடும், சில நரைகள் வருகின்றன. அப்படிதான் இருக்க போகின்றது. ஏனென்றால் மரணம் உன்னை தொடருகிறது. இந்நாட்களில் ஒன்றில் அது உன்னை கொண்டு போக போகிறது. நீ யாராயிருந்தாலும் சரி, அது உன்னை கொண்டு போக போகிறது. ஆனால் அது படிபடியாக வரும். நீங்கள் இங்கு எங்கோ ஒரு மூலையில் சிக்கிக் கொள்வீர்கள். தேவன் உங்களை அந்த மூலையிலிருந்து விடுவிப்பார். பின்னர் நீங்கள் இந்த மூலையில் சிக்கிக் கொள்வீர்கள். அங்கே சத்தியக்குரிய முழுவதுமாக மரணம் உன்னை பற்றிக் கொள்ளும். பின்னர் இந்த இடத்தில் ஆனால் கொஞ்சம் கழித்து அது உன்னை பிடித்துக் கொள்ளும். ஆனால் அதன் பிறகு மரணத்தினால் என்ன செய்ய முடியும்? அது அதனுடைய முழு தீர்வையையும் எடுத்துக்கொள்ளும். மரணம் அதனால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுகிறது. தேவன் உங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்தபோது நீங்கள் உங்களுடைய மேலான உச்சநிலையில் சுமார் 23 வயதில் இருந்தீர்கள். நீங்கள் உயிர்த்தெழுதலுக்குள் வரும்போது மரணம் உங்களை பிடிக்கும் முன்னாக சுமார் 23 அல்லது 25 வயதில் எப்படி இருந்தீர்களோ சரியாக அந்த வண்ணமாகவே நீங்கள் திரும்புவீர். மரணமானது அதனால் முடிந்த எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்ளும். அது அங்கே உள்ளே இருக்கிறது. ஆனால் நீங்கள் இருந்தது போலவே திரும்பி வருவீர்கள். நாம் இப்பொழுது நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு செல்லாக செல்லின் மேல் செல்லாக நீங்கள் வளர்ந்தீர்கள். அவைகளை ஒவ்வொன்றாய் பிரித்தெடுத்து இந்த மேடையின் மேல் வைத்தால் முடிவில் நீங்கள் துவங்கினதான அந்த நுண்கிருமியையும் பார்க்க முடியாது. அந்த கிருமியை கூட உங்களுடைய இயற்கையான கண்களினால் பார்க்க முடியாது. நீங்கள் அதை பூத கண்ணாடி குழாயின் வழியாகத்தான் பார்க்க முடியும். ஜீவனின் கிருமையை நான் பூத கண்ணாடியில் பார்த்திருக்கிறேன். அது பார்ப்பதற்கு ஒரு சிறிய நூல் போன்று காணப்படும். முதலாவது துவக்கம் முதுகெலும்பில் இருந்துதான். அது ஒரு முடிச்சு போல் இருக்கும். முதல் சிறு செல்லின் மேல் கூடி சேர்ந்த இன்னொரு செல் தானது. நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாகி வந்த அந்த ஒரு சிறிய மிக நுண்ணிய செல்லை, கிருமியை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தால், ஒரு கிருமி என்றால் என்ன? ஒரு கிருமி என்றால் மிகவும் சிறிய நுண்ணிய
இருப்பவைகளிலே மிக நுண்ணிய செல்லா. சரி, அதற்கு பிறகு அது என்ன ஆகிறது?
உங்களுடைய ஒவ்வொரு துண்டிலிருந்தும் இந்த சிறிய செல் மட்டுமாய் எடுத்து நான் கீழே வைத்தால் அப்பொழுதும் கூட உங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுடைய செல்களை தான் நான் எடுத்து அடுக்கி வைத்திருக்கிறேன்.
அப்படியானால் அடுத்த காரியம், இரத்த அணுக்கள், மாமிச அணுக்கள், அவைகள் என்னவா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து இங்கே வைத்தாலும் நான் இன்னமும் உங்களை கண்டுபிடிக்கவில்லை.
இப்பொழுது நான் படிப்படியாய் ஒரு சிறிய கிருமிக்கு வந்துவிட்டேன். அந்த சிறிய செல்லையும் எடுத்து கீழே வைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது?
ஜீவன் தான் முதலாவது செல்லா இருக்கிறது.
அது ஒரு கிருமியாய் இருக்கிறது.
அப்படியானால் எல்லா காரியங்களும் அதனதன் சுவாபத்தை பற்றியதாய் இருக்கிறது.
நாய்க்கு பின் நாயாகவும், பறவைக்கு பின் பறவையாகவும், மனிதனுக்கு பின் மனிதனாகவும் இருக்கிறது.
வளருகின்ற செல்கள், செல்லுக்கு மேல் செல், செல்லுக்கு மேல் செல் வளர்ந்து வந்து நீங்கள் இருக்கும் அளவிற்கு வந்துவிட்டது.
மானிட வர்க்கமே செல்களின் வளர்ச்சியாயிருக்கிறது.
அது அந்தவிடமாய் இருக்க வேண்டும் என்று தேவனால் நிர்ணயிக்கப்பட்டதாயிருக்கிறது.
ஆனால் இப்பொழுது ஒரு புற்றுநோயை குறித்து என்ன? அதை குறித்து நாம் சிறிது பேசுவோம்.
இப்பொழுது
தேவன் உனக்கு உன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நான் இங்கே இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கரத்தின் மேல் ஒன்றுமில்லை. ஆனால் எப்போதாவது ஒரு புற்றுநோய் என் கரத்தின் மேல் இருக்கலாம்.
சரி, அந்த புற்றுநோய் எப்படி அங்கே சென்றது?
சரி, அந்த புற்றுநோய் தான் என்ன என்று நாம் பார்ப்போம்.
நாம் போய் அதை வெளியே எடுத்து பார்ப்போம், அதை எடுத்து பகுத்து பார்ப்போம்.
அதுவும் கூட ஒரு கூட்ட உயிரணுவாகும்.
உங்களுக்கு தெரியுமா, தசை வளர்ச்சி, கண்களின் தோல் வளர்ச்சி, அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் உயிரணுக்களே ஆகும்.
அவைகளுக்கென்று சொந்தமான எந்த ஒரு உருவமும் கிடையாது.
அவைகளில் சில பரவலாக படரும், ஒரு சில சிலந்தியை போன்று இருக்கும், சில கோடு போன்று தெரியும்,
ஒரு சிவப்பு புற்றுநோய் ஊடாக செல்லும் ஒரு சிவந்த நூல் போன்று இருக்கும்.
அடுத்து ஒரு ரோஜா புற்றுநோயாக இருக்கிறது.
அது வழக்கமாக ஸ்திரீகளுடைய மார்பில்
ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்ட பணியாரங்களை போன்று இருக்கும்.
அதற்கு பின்னர் அவைகள் பறந்து கொண்டே போகும்.
அவைகள் எங்கு வேண்டுமானாலும் வளரும்.
சில சமயங்களில் தசை வளர்ச்சிகள் பொருத்தமில்லாத பெரிது சிறிதாகவும், இந்த விடமாயும் நீளமாயும், நீண்ட சதுரமாயும், எல்லா விதமாயும் இருக்கும்.
அவைகளுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஏனென்றால் எந்த விதமான ஒரு உருவமும் இல்லாத ஒரு ஆவியை பற்றினதாய் இருக்கிறது.
ஆனால் அது ஒரு உயிரணுக்களின் விருத்தி அடைதலாய் இருக்கிறது.
அவைகள் ஒரு கூட்ட உயிரணுக்களே ஆகும்.
உதாரணமான உங்களுக்குள்ளாக இப்பொழுது ஒரு தசை வளர்ச்சியோ அல்லது புற்றுநோயோ இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அவைகள் உயிரணுக்களின் விருத்தி அடைதலாய் இருக்கிறது.
வளர்ந்து 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 கொண்டே போகிறது.
அது சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது.
உன்னிடத்தில் இருந்து உன்னுடைய ஜீவனை உறிஞ்சிக் கொண்டே இருக்கிறது.
அது உன்னுடைய இரத்த ஓட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது.
கண்களின் தோல் வளர்ச்சியானது கண்ணில் சுரக்கும் கோழை நீரை எடுத்து அங்கேயே அது வளர்ந்து அதே கண்ணை மேலாக மூடி கண் பார்வையை அடைத்து போடுகிறது.
அவைகளில் சில உள்ளே வந்து வெளியே போவதே இல்லை.
காச நோய் கிருமிகளை போன்று ஒரு சிறு கிருமியாய் உள்ளே வருகிறது.
அதற்கு அளவு ஏதும் கிடையாது.
அதே அளவுள்ள கிருமி ஒரு யானையை உண்டு பண்ணும், ஒரு சிறிய ஈயையும் உண்டு பண்ணும்.
புரிகின்றதா?
அந்த கிருமியின் அளவு ஒன்றுமே.
அவைகளில் சில சரீர உருவம் எடுக்கின்றன, சில அப்படியா எடுப்பதே கிடையாது.
சில கிருமிகள் உயிரணுக்களாகவே ஆகாது.
சில கிருமிகள் ஆவிகளாகி ஆத்துமாவை சித்திரவதை செய்யும்.
அந்த பகுதியை எடுத்து முயற்சிப்போம்.
நான் அந்த பகுதியை நாளை பிற்பகலுக்கு விட்டு வைக்கிறேன்.
என்னால் கூடுமானால் அந்த ஆத்துமா ஆவி எங்கே வருகிறது,
எப்படி இங்கே எவ்வளவு ஆழமாய் கீழே வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம்.
இப்பொழுது நண்பர்களே, ஏதோ மனோ தத்துவத்திலிருந்து நான் இதை உங்களுக்கு எடுத்து கூறவில்லை.
நான் வருஷங்களாக பிசாசுகளோடு இடைபடுகிறேன்.
நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள்.
கூட்டம் முடிந்த பிறகு இரவில் என்ன சம்பவிக்கிறது,
நீங்கள் மட்டும் அந்த காரியத்தை அறிந்திருந்தால்
உங்களுக்கு தெரியாது.
நினைவிருக்கட்டும், நீங்கள் ஒரு ஆவியை எதிர்த்துக் கொண்டு வரும்போது நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள் என்பதை அறிந்திருப்பது நலமாயிருக்கும்.
வெறுமனே அங்கு நின்று கொண்டு காரியத்தை செய்து கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால்
அது எந்த நன்மையும் செய்ய போகிறதில்லை.
ஆனால் உண்மையாகவே ஒரு பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால்
அவன் அதனை அடையாளம் கண்டுகொள்வான். நீங்கள் எவ்வளவு சத்தமாய் கூறுகிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல, நீங்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றீர்கள் என்பதும் ஒரு பொருட்டல்ல. அவன் அடையாளம் கண்டுகொள்வதெல்லாம் பின்னால் இருக்கின்ற காரியத்தை தான், சத்தியத்தை தான். இயேசுவானவர் வெறுமனே அவனிடத்தில் வெளியே வா என்று கூறினார். நினைவிருக்கட்டும், அந்த சீஷர்கள் உதைத்துக் கொண்டும் நெளிந்து கொண்டும் எல்லா காரியங்களை செய்து கொண்டும் அவனை வெளியே அனுப்ப பிரயாசித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் எங்களால் அவனை துரத்தக் கூடாமல் போயிற்று என்று அவர்கள் கூறினர். அதற்கு காரணம் உங்களுடைய அபிசுவாசமே என்றார். அவனை விட்டு வெளியே வா என்று அவர் கூறினார். அந்த பையன் அப்படியே கீழே விழுந்து அது வரையிலும் வராத அளவுக்கு இழுப்பு உண்டானது. புரிகின்றதா? புரிகின்றதா? அவைகள் அதிகாரத்தை அடையாளம் கண்டுகொள்கின்றன. அங்கே இருந்த அந்த பையன்களை பாருங்கள், பொறுப்பற்று அலைந்து திரிகின்ற அவர்கள் பவுல் பிசாசுகளை துரத்துகிறதை கண்டனர். ஏதோ ஆசானுடைய குமாரர்கள், நம்மாலும் கூட அதே காரியத்தை செய்ய முடியும் என்று கூறினர். எனவே அவர்கள் அங்கு போய் எங்களால் பிசாசுகளை துரத்த முடியும் என்று கூறினார்கள். அப்போஸ்தலர் 19. அவர்கள் அப்படியே போய் காக்காய் வழியுள்ள ஒரு மனிதனிடத்தில் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு பிசாசு அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று கூறினது. என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் மேல் பிசாசு பாய்ந்து அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அந்த காக்காய் வலிப்பு அவர்களில் வர அவர்கள் வீதியிலே ஓடி போனார்கள். அதே பிசாசுகள் தான் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகையினால் தான் அதிகப்படியான மத வைராக்கியம் இருக்கிறது. இந்த சாயங்கால நேரத்தில் இதுதான் சபை. தேசத்தில் இன்றைக்கு அதிகப்படியான தெய்வீக சுகமளித்தல் என்று அழைக்கப்படுகின்ற மத வைராக்கியம் இருக்கிறது. அதை நிறுத்தப்பட வேண்டும். உண்மையான காரணத்தின் மேல் நிந்தையை அதுதான் கொண்டு வருகிறது. அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு பலத்த போராட்டம் உண்டாயிருக்கிறது. மதம் என்று அழைக்கின்றதில் இன்றைக்கு அதிகப்படியான காரியங்கள் இருக்கின்றன. அவைகள் மூடப்பட வேண்டும். அது துர்போதனைகளை அன்றி வேறொன்றுமில்லை. உண்மையான தேவனுடைய சபைக்கு அப்படி ஒரு கடினமான போராட்டத்தை உண்டாக்குகிறது அதுவே. ஆனால் நாமோ அமெரிக்கா பாருங்கள், அந்தவிதமாய்தான் இருக்க வேண்டும். கோதுமையும் புல்செடிகளும் மற்றவைகளும் ஒன்று சேர்ந்து வளர்கிறது என்று தேவன் சொன்னார். அவைகளை பிடுங்கி போட பிரயாசிக்காதீர்கள், அவைகளை சேர்ந்து வளரப்படுங்கள், ஆனால் அவைகளின் கனிகளால் அவைகளை அறிவீர்கள் என்றார். அங்கே கனிகளே கிடையாது. ஏன்? அங்கே ஜீவன் இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. இப்பொழுது இந்த உயிரணுவை கவனியுங்கள். ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விதமாய் கூறுவோம். அநேக சமயங்களில் ஏற்படுவது போன்று சிவப்பு புற்றுநோயானது வழக்கமாக ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில், பெண்களின் காயங்கள் முதலானவைகளில் வழக்கமாக ஏற்படுகிறது. இப்பொழுது நாம் அதை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது புற்றுநோய் அதனுடைய உயிரணுவில் மேல் இருக்கிறது. இயற்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் ஆவிக்குரியதற்கு பாவனையாயிருக்கிறது. அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயற்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் எதுவாய் இருந்தாலும் அது ஆவிக்குரியதற்கு பாவனையாயிருக்கிறது. உதாரணமாக இதுபோன்று, நாம் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக பிறக்கும் பொழுது நம்முடைய பிறப்பை கொண்டு வருவதற்கு மூன்று மூல பொருட்களை அது எடுத்துக் கொள்ளுகிறது. கிறிஸ்துவானவர் மறித்த போது அவருடைய ஜீவனுக்குள்ளிருந்து வெளிவந்ததும் அந்த மூன்று மூல பொருட்களே. அவருடைய சரீரத்திலிருந்து அங்கே தண்ணீர், ரத்தம், ஆவி இவை வெளிவந்தது. அது சரியா? மூன்று மூல பொருட்கள். நாம் மறுபடியுமாய் பிறக்கும் போது அந்த மூன்று மூல பொருட்களின் ஊடாகத்தான் நாம் செல்கிறோம். நீதிமான் ஆக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அவைகள் எல்லாம் ஒரே கிரியையில் வரக்கூடும். ஆனால் பரிசுத்தமாக்கப்படாமலேயே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் இருந்து கொண்டு உங்களுடைய அசுசியை நீங்கள் தொடர்ந்து உங்களோடு கூட கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான நிலையில் முற்றிலுமாய் இருந்து கொண்டு இன்னமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே இல்லாமல் இருக்க முடியும். பாருங்கள், வேதாகமத்தில் 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, அதுதான் குமாரன், இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று, ஜலம், ரத்தம், ஆவி என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இம்மூன்றும் ஒன்று அல்ல, ஆனால் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. குமாரனை உடையவர்களாய் இராமல் உங்களால் பிதாவை உடையவர்களாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் இராமல் உங்களால் குமாரனை உடையவர்களாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பிரிக்க முடியாத ஒன்றாய் இருக்கிறார்கள். திருத்துவம் ஒருமையில் தான் இருக்கிறது. அதை இங்கு எங்கும் கேட்பதில்லை நான். ஆனால் தேசத்தின் ஊடாக நான் அதை கேட்கிறேன். பெந்தேகோஸ்தே குழுக்களில் இருக்கின்ற மகத்தான காரியங்களில் ஒன்று அந்த ஒரு சாதாரண காரியத்தின் கலப்பு இருக்கிறது. நான் அவர்களுடைய தலைவர்களை ஒன்று கூட்டி அவர்கள் இருவரும் அதே காரியத்தில் விசுவாசிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நிரூபித்தேன். அவர்களுக்கு இடையே இருப்பது பிசாசுதான், அவ்வளவுதான். அந்த மகத்தான பெந்தேகோஸ்தே சபை மட்டும் அந்த சிறிய காரியத்தை பழைய பாரம்பரியத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் இணைந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக ஒன்று சேர்வார்களானால் எடுத்துக் கொள்ளப்படுதலே வந்துவிடும். சாத்தான் அவர்களை பிரித்து வைத்திருக்கும் மட்டாய் அப்படியாய் இருக்கும். அது காரியத்தை செய்கின்ற அவனுடைய செய்முறையாய் இருக்கிறது. அவர்கள் முற்றிலுமாக அதே காரியத்தை விசுவாசிக்கிறார்கள். ஒருவன் சரி இதுதான் அது என்று கூறுகிறான், நானோ சரி இது அதுவாக இருக்குமானால் அப்பொழுது அது இதுவாக இருக்கிறது, எனவே அங்கேதான் காரியம், ஆகையினால் அவை எல்லாம் அதே காரியம்தான் என்று. ஆனால் அந்த திரியேக திருத்துவ தேவனில் காரியம் அங்கேதான் இருக்கிறது. இப்பொழுது தேவன் அவருடைய ஒருத்துவத்தில் பிதாவாகிய தேவன் குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அஞ்ஞானிகளை போன்று நம்முடைய தேவர்கள் என்று நாம் கூறுவதில்லை. அது நம்முடைய தேவன், புரிகின்றதா? அது மும்மடிப்பான தேவனாயிருக்கிறது. இப்பொழுது கவனியங்கள், சாத்தானும் கூட ஒரு திருத்துவமாயிருக்கிறான், அவனுடைய வல்லமைகளும் கூட திருத்துவமாயிருக்கிறது. ஆனால் இப்பொழுது கவனியங்கள், தண்ணீரும் ரத்தமும் ஆவியும் புதிய பிறப்பை உண்டு பண்ணுகிறது, அது சரியா? இப்பொழுது கவனியங்கள், அதுதான் புதிய பிறப்பிற்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறது. புதிய பிறப்பு வருவதற்கு முன்ன இயற்கையான பிறப்பிற்கு என்ன பிரதிநிதித்துவமாயிருக்கிறது? உங்களை தான் தாய்மார்களே, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது முதலாவது காரியம் என்ன? தண்ணீர். அடுத்தது ரத்தம். அடுத்தது பாருங்கள், அதுதான் ஜீவனை உண்டு பண்ணுகிறது. பாருங்கள், ஒரு நபராக ஆக்குகிறது, தண்ணீர், ரத்தம், ஆவி. இப்பொழுது ஒரு புற்றுநோய், நாம் அடுத்தபடியாக அதன் பேரில் இடப்படுவோம். நமக்கு இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது, நாம் புற்றுநோயை குறித்து பார்ப்போம். அவன் யார்? அவன் எதற்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறான்? அவன் ஒரு தோட்டி, அவன் பருந்திற்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறான். மறித்த காரியங்களை அது தின்னும். புற்றுநோயானது ஒரு காயத்திலிருந்து வருகிறது. அதிகமாக எங்கே ஒரு உயிரணு உடைக்கப்படுகிறதோ அங்கிருந்துதான், அங்கே இருக்கின்ற ஒரு சிறிய செல் உயிரணு பின்வாங்கி போகிறது. ஓ, ஒரு பாப்டிஸ்டுக்கு அது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா? சரி, ஆனால் அது அந்த உயிரணு பின்வாங்கி போகிறது. பின்வாங்கி போகுதல் என்பதனை விசுவாசிக்கும் ஒரு பாப்டிஸ்டாய் நான் இருக்கிறேன். அங்கே ஆர்கன்சா கூட்டத்தில் அந்த ஒரு நாள் யாரோ ஒருவர் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் என்றார். அவர் நாசரின் கூட்டத்தை சேர்ந்தவர். அவர் சுகமாக்கப்பட்டார். அவருடைய கக்கதண்டங்களை தோளின் மேல் வைத்துக் கொண்டு அந்த பட்டணத்தின் ஊடாக நடந்து சென்று, என்ன என்று உங்களுக்கு தெரியுமா, நான் முதலாவதாக இங்கே வந்தபோது நீர் பிரசங்கிப்பதை நான் கேட்டு நீர் ஒரு நாசிரின் என்று நினைத்தேன். பின்னர் இங்கிருக்கின்ற பெரும்பான்மையானவர்கள் பெந்தேகோஸ்தர்கள் என்பதை கண்டேன். நீர் பெந்தேகோஸ்தே என்று யாரோ ஒருவர் கூறினார்கள். இப்பொழுது நீர் நான் ஒரு பாப்டிஸ்ட் என்று கூறுகிறீர், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றார். நான் சொன்னேன், அது மிகவும் சுலபம் என்று. நான் ஒரு பெந்தேகோஸ்தே நாசரிய பாப்டிஸ்ட் என்றேன். ஆக அது சரியே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒன்றாக ஆக்குவதன் மூலமாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். இப்பொழுது கவனியங்கள், இந்த சிறிய உயிரணுவானது காயப்படும் போது பின்வாங்கி போகிறது. அது சிறியதாக துவங்குகிறது. மற்ற சிறிய கிருமிகள் தங்களுடைய ஜீவனை அதற்கு அங்கே கொடுக்க முன்னோடுகின்றன. ஒரு காயப்பட்ட புண்ணில் சீழ் உண்டாகிறதற்கு அதுவே காரணமாகும். அது என்னவென்றால், மிக நுண்ணிய போர் வீரர்கள் உங்களுடைய ஜீவனுக்காக போராடுகிறதாயிருக்கிறது. அவைகள் அது மட்டுமாய் ஓடிப்போய் அந்த விஷத்தை தாக்குகின்றது. அங்கே உள்ள ஒன்று சேர முயற்சிக்கின்ற பிசாசின் வல்லமைகள் அவைகளுடைய ஜீவனை அதற்கு கொடுக்கின்றது. அவைகள் ஒரு கூட்ட சிறிய மறித்த போர் வீரர்கள் ஆவர். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கின்ற அதை சீழ், அதாவது உன்னுடைய காயத்தில் இருக்கின்றது, உன்னுடைய ஜீவனை ரட்சிக்க அவைகளுடைய ஜீவனை கொடுக்கின்றன. இப்பொழுது ஒரு சிறிய உயிரணு அங்கே ஒருமுறை உள்ளே மறுக்கும் மாத்திரத்தில் இந்த பிசாசு உடனே கிரியையை ஆரம்பித்து அவன் வளர துவங்கி உயிரணுக்களாக பலகி பெருகுகிறான். நீங்கள் உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் செய்தது போலவே உங்களுடைய கர்ப்பத்தில் உங்களுக்கு குழந்தை துவங்கின போது அவன் ஒரு சரீரத்தை கட்டுகிறான். ஒரு உயிரணுவின் மேல் இன்னொரு உயிரணு, ஒரு உயிரணுவின் மேல் இன்னொரு உயிரணுவாக எப்படி வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் சரீரத்தை கட்டிக் கொள்கிறது. அவைகளுக்கு மானனை போன்று அதனுடைய இயற்கையின்படியாக இருக்க அதற்கென ஏதும் உருவம் கிடையாது. அவைகள் அப்படியே ஒரு ஆவியிலிருந்து வருகிறது. ஒரு உயிரணுவின் மேல் இன்னொரு உயிரணு, ஒரு உயிரணுவின் மேல் இன்னொரு உயிரணு என்று எப்படி வேண்டுமானாலும் வளர துவங்கும். இப்பொழுது முதலாவது காரியம் என்னவென்றால், நீங்கள் பலவீனமாகவும் வியாதியாயும் இருப்பதாக உணர துவங்குவீர்கள். நீங்கள் ஒரு வைத்தியரிடம் போகிறீர்கள். அவர் உங்களை பரிசோதனை செய்கிறார். ஒருவேளை அவரால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். அப்படி அதை கண்டுபிடித்தால் ஒரு கால் அதை அறுத்தெறியலாம். வைத்தியரால் அது எல்லாவற்றையும் அறுத்தெறிய முடிந்தால் சரிதான், நீங்கள் அதை பிடித்து விட்டீர்கள். ஆனால் வைத்தியரால் அதை முழுவதுமாக அறுத்தெறிய முடியவில்லை என்றால், பின்னை அது தொண்டையிலோ அல்லது வேறெங்கேயோ இருந்தால் அதனை முற்றிலுமாய் அறுத்தெறிய முடியாது. ஏதாவது ஒரு துணிக்கை அங்கேயே ஜீவிக்கும். உங்கள் கரத்தினை வெட்டி அகற்றி அதை தீர்த்துவிடலாம். ஆனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், சரீரத்தின் முக்கிய பாகத்தை வெட்டி அகற்றி உங்கள் கரத்தை அப்படியே விட்டால் அதனால் ஜீவிக்க முடியாது. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு இருப்பது போன்று அதற்கு எந்த உருவமும் கிடையாது. அது அசைந்து செல்லுகின்ற ஒரு பிசாசின் வல்லமையாயிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், நீங்களும் வைத்தியர்களும் அதை ஒரு புற்றுநோய் என்று அழைக்கிறீர்கள். தேவனோ அதை ஒரு பிசாசு என்று அழைக்கிறார். இந்நாளை நோக்கி பாருங்கள், அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். புற்றுநோய், கேன்சர் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? அது ஒரு லத்தீன் பாஷையில் உள்ள வார்த்தை, நவீன மருந்து துறையில் உபயோகிக்கும் லத்தீன் வார்த்தை. ஒரு நண்டை குறிக்கிறது. இதை நீங்கள் கடலோரத்தில் காணலாம். நிறைய கால்கள் அதற்கு இருக்கும். அந்த விதமாகத்தான் அது நடந்து கொள்ளுகிறது. அது போய் பரவுகிறது. கேன்சர் என்ற வார்த்தை ஒரு நண்டு என்றாகும். அது உள்ளே நுழைந்து அப்படியே பற்றிக்கொண்டு தொடர்ந்து போகையிலே எட்டு கைகளுடைய ஆக்டோபஸ் என்ற நீர் விலங்கு போன்று ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டே இருக்கும். ஏன்? தசை வளர்ச்சி, கண் தோல் வளர்ச்சி, மற்ற வியாதிகள், இவைகள் ஒவ்வொன்றும் ஒரு கிருமியிலிருந்துதான் வருகிறது. அந்த கிருமி ஒரு சரீரமாய் இருக்க வேண்டும். அது ஒரு சரீரமாய் இருப்பதற்கு முன்பாக அது ஒரு ஜீவனாய் இருக்க வேண்டும். அது சிருஷ்டிக்கவோ அல்லது அதிகமான உயிரணுக்களை உண்டு பண்ணுவதற்கு முன்பாக அது ஒரு ஜீவனாக இருக்க வேண்டும். அது சரிதான? அந்த புற்றுநோய், கேன்சர் எங்கிருந்து வந்தது? அது யார்? அந்த புற்றுநோய் எங்கிருந்து வந்தது? கொஞ்ச காலத்திற்கு முன்பு அது உங்கள் மேல் இல்லை, ஆனால் இப்பொழுதோ அது உங்கள் மேல் இருக்கிறது. அது எங்கிருந்து வந்தது? உங்களுடைய ஜீவனை விட வித்தியாசமான இன்னொரு ஜீவனாய் உங்களுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய ஜீவனை உபத்திரவப்படுத்துகிறதும் உறிஞ்சுகிறதுமாய் இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் இயேசுவானவர் அவனை ஒரு பிசாசு என்று அழைத்தார். அவர்கள் காய்காய் வலிப்பு என்கிறார்கள். வேதாகமத்திலோ இயேசுவானவர் அதை ஒரு பிசாசு என்று அழைக்கின்றார். தரையிலே விழுந்து வலிப்பால் எடுத்துக்கொண்டு வாயில் நுரை தள்ளிக் கொண்டிருந்த பையனோடு அந்த மனிதர் வந்தபோது அவனை ஒரு பிசாசு பிடித்திருக்கிறது, அடிக்கடி அது அவனை தண்ணீரிலும் அக்கினிலும் கொண்டு போய் தள்ளுகிறது என்று அவன் கூறினான். அவர்கள் அவனுடைய பெயருக்கு மெருகேற்றி அதை சந்திர யோகி என்று அழைக்கின்றனர். ஆனால் அவனும் ஒரு பிசாசாயிருக்கிறான். பிசாசே, பிள்ளையை விட்டு வெளியே வா என்று இயேசு சொன்னார். சரியாக அப்படியே. வழக்கமாக காய்க்காய் வலியானது சிறுநீரக கோளாறினால் உண்டாகிறது. சற்று கழித்து நாம் அதை குறித்து பார்க்கலாம். புரிகின்றதா? மூத்திர கோளாறினால் காய்க்காய் வலி உண்டாகிறது. இதில் கவனிக்கவும், அப்படியானால் அந்த உயிரணு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பிசாசு. அவன் ஒரு ஜீவனை கட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் வளர்ந்து கொண்டு பெரியதாகி கொண்டே போகிறான். அவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதாவது, உன்னுடைய ஜீவனை எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் சாத்தான் அவனை அனுப்பியிருக்கிறான். உன்னுடைய வயதை 70க்கும் குறைவாக்க, உன்னுடைய நாட்களை குறைக்க அவனை அனுப்பியுள்ளான். ஒவ்வொரு வைத்தியனுக்கும் நான் மரியாதை செலுத்துகிறேன். ஆமையா, ஒவ்வொரு மருத்துவ விஞ்ஞானத்தையும் ஜனங்களுக்கு அவர்கள் செய்த உதவிக்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அது சரியே. அவையெல்லாம் இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? மருத்துவ விஞ்ஞானத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய மோட்டார் வாகனத்திற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விஞ்ஞானம் எனக்கு ஒரு மோட்டார் வாகனத்தை உண்டு பண்ண தேவன் அனுமதிக்கவில்லை என்றால் நான் இங்கே நடந்து கஷ்டப்பட்டிருப்பேன். மின்சார விளக்குகளுக்காகவும் என்னுடைய கைகளை கழுவிக்கொள்ளும் சௌகரியத்துக்காகவும் பல் தேய்க்கும் பசைக்காகவும் நிச்சயமாக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எல்லாவற்றுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் எல்லா நன்மையான காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று கூறட்டும், எந்த ஒரு வியாதியையும் ஒரு சொட்டு மருந்து சுகப்படுத்தினதாக அங்கே ஏதும் இல்லை. அரைகுறை வைத்தியனாய் இருந்தால் ஒழிய எந்த ஒரு உண்மையான வைத்தியனும் தான் சுகமளிப்பவன் என்று உரிமை கோர மாட்டான். உங்களில் அநேகருக்கு தெரியும், மேயோ சகோதரர்கள் அங்கே இரண்டு முறை அழைத்திருக்கிறார்கள். சுகமாக்கப்பட முடியாதவர்களாய் அங்கிருந்து வந்த பிணியாயிரத்தில் நான் பேட்டி கண்டிருக்கிறேன். நீங்கள் ரீடர்ஸ் டைஜஸ்ட் நவம்பர் இதழை வாசித்தீர்களா? எத்தனை பேர்கள் நவம்பர் இதழை வாசித்தீர்கள்? ரீடர்ஸ் டைஜஸ்டில் வந்த என்னுடைய அந்த கட்டுரையை வாசித்திருக்கிறீர்களா? புரிகின்றதா? அவர்கள் என்னை அங்கு அழைத்து அவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட ஒரு குழந்தையை குறித்து என்னிடம் பேட்டி கண்டார்கள். அதை செய்திருக்கவே முடியாது என்றார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசி அது எந்தவிதமாய் செய்யப்படக்கூடும் என்று கூறி அந்தவிதமாய் செய்யப்பட்டது. சரி, அவர்கள் என்னை அங்கு அழைத்தார்கள். ஜிம்மியும் மற்றவர்களும் இருக்கின்ற அந்த இடத்தின் கதவின் மேல் அங்கே வழக்கமாக ஒரு பெரிய விளம்பர பலகை வைக்கப்பட்டிருக்கும். அதில் நாங்கள் சுகமளிப்பவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை, இயற்கைக்கு நாங்கள் ஒத்தாசை செய்கிறோம் என்றுதான் சொல்லிக் கொள்கிறோம். அங்கே ஒரு சுகமளிப்பவர் இருக்கிறார், அவர் தேவன் என்று எழுதியிருந்தது. உலகத்தில் அவர்கள் மிகவும் தேர்ச்சி வாய்ந்தவர்கள். நம்மிடத்தில் ஒரு சில அரைகுறைகள் இருக்கிறார்கள். ஆம், அது சரியே. நம்மிடத்தில் சில அரைகுறை பிரசங்கிமார்களும் கூட இருக்கிறார்கள். அது சரி. ஆக அது இரண்டு பக்கங்களிலும் போய்கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், சுகமளிப்பவன் என்று தன்னை உரிமை கோருகின்ற எந்த ஒரு மனிதனும் ஒரு கதை சொல்லுகிறவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதும் உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குறதுமான கர்த்தர் நானே என்று வேதம் கூறுகின்றது. நான் தியானிக்கும் அறைகளுக்கு போயிருக்கிறேன். தேசத்தினூடாக இருக்கின்ற மேலான வைத்தியர்கள் என்னுடைய அறைக்கு வந்திருக்கிறார்கள். நண்பனே, வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கின்றது உனக்கு தெரியாது. என்ன சம்பவித்தது முதலான காரியங்களை அறிந்து கொள்ள அவைகளை பொதுக்கூட்டங்களில் நான் அறிவிக்கிறதில்லை. ஜனங்கள் ரகசியமாக என்னிடத்தில் வருகிறார்கள். இன்னமும் உலகத்தில் அநேக நிக்கோதேமுக்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறதில்லையா? நிச்சயமாக இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை கூர்ந்து பார்த்து கூட்டங்களுக்கு வருகிறார்கள். ஒரு டி ஷர்ட் அணிந்து கொண்டு அங்கே யாரோ ஒருவர் போன்று நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கதான பளபளப்பான பெயர்களை உடையவர்கள் சரியாக இங்கே வந்து ஒரு சில நாட்கள் இப்படியாய் உள்ளே நுழைவது, ரகசியமாக உள்ளே வருவது, யாராவது ஒருவரை பேட்டிக்காக உள்ளே அனுப்புவது போன்று செய்வார்கள். சகோதரன் பெண்ணம், அது உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அப்படியே கூறுவார்கள். நம்மை போன்றே அவர்களும் மனிதர்கள்தான். நிச்சயமாக என்றோ ஒரு நாளில் அவன் போக வேண்டியதாக இருக்கின்ற அக்கறையின் இருண்ட திரைக்கு அப்பால் பார்ப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும், ஆனால் அந்த புற்றுநோய்களும் மற்ற காரியங்களும் முற்றிலுமாக மாமிச சரீரத்தில் உருவமாக்கிக் கொண்ட பிசாசுகளாய் அசைந்து சென்று உங்களுடைய ஜீவனை எடுத்து போடுகின்றன. நான் ஒரு வைத்தியன் செய்வது போன்று செய்தால் அதை என்னால் வெட்டி வெளியே எடுக்க முடிந்தால் அதை வெட்டி தரையில் இங்கே வைப்பேன். அல்லது ஒரு உதாரணமாக நீங்களே இந்த பூமியின் மேல் ஒரு புற்றுநோய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே இருக்கின்றது தெய்வீக சுகம். ஒரு வைத்தியனுடைய பாணியில் நான் புற்றுநோயாகிய உங்களை அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தால் வெறுமென உங்களுடைய சரீரத்தை தேய்த்துக் கொண்டே அல்லது அப்படி ஏதாவது காரியத்தை செய்து அது பூமியில் இருந்து மறைந்து போகுமட்டாய் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அங்கே அதில் ஒன்றுமே இராது. அதாவது வைத்தியன் உங்களுடைய தசை வளர்ச்சியை அப்புறப்படுத்துவது போன்று. ஆனால் தெய்வீக சுகம் என்ற ரூபத்தில் நீங்கள் ஒரு புற்றுநோயாய் இருந்தால் நான் உங்களுடைய ஜீவனை வெளியே வரும்படியாய் அழைப்பேன். ஆனால் நீங்களோ தொடர்ந்து அப்படியே இருக்கலாம். உங்களுடைய ஜீவன் உங்களை விட்டு போகும். ஆனால் உங்களுடைய சரீரமோ எப்பொழுதும் போலவே இங்கே இருக்கும். இப்பொழுது தெய்வீக சுகம் அதில் காண்பதும் நேரமும் தேவனுடைய மோசமான எதிராளியாயிருக்கிறது. கூட்டங்களில் சகோதரன் பாக்ஸ்டர் இவைகளையெல்லாம் எடுத்து கூறுகிறாரா என்று எனக்கு தெரியாது. நான் உட்கார்ந்து அவருக்கும் சகோதரன் பாஸ்வர்த்துக்கும் திருப்பி திருப்பி விளக்கி கூறியிருக்கிறேன். ஆனால் சம்பவித்ததோ இதுதான். அநேக ஜனங்கள் அதை புரிந்து கொண்டார்களோ என்று நான் சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் கொஞ்சம் கழித்து ஜனங்கள் திரும்பி வர துவங்கி, சகோதரன் பிரண்ணன், 2 அல்லது 3 நாட்களுக்கு என்னுடைய சுகம் எனக்கு இருந்தது, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சுகம் என்னை விட்டு போயிற்று என்று கூறுகிறார்கள். நான் அதை கண்டறிந்தேன். நான் நினைக்கிறேன் அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் கூட்டங்களை ஒழுங்காய் அமைக்கவில்லை, ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. முற்றிலுமாய் குருடாய் இருந்தவர்கள், புற்று நோயாளிகள், கண்களில் தோல் வளர்ச்சி அடைந்துள்ளவர்கள் மேடை மேல் ஏறி வந்து அவர்களுக்காக ஜெபித்த பின்னர் அவர்கள் வேதாகமத்தை திறந்து வாசிக்கிறதையும் மேடையின் மேல் நடந்து போகிறதையும் நான் கண்டு, பின்னர் 2 அல்லது 3 நாட்கள் கழித்து வந்து முதன் முதலில் இருந்தது போலவே அவ்வளவு குருடாயிருக்கிறோம் என்று என்னிடத்தில் கூறியிருக்கிறார்கள். என்ன சம்பவித்தது? இது யாருக்கும் தெரிந்ததே. எந்த ஒரு மாமிச சரீரத்தில் இருந்தும் ஜீவன் வெளியேறும் போது அது சற்று நேரத்துக்கு சுருங்கி போகிறது, அது சரியா? இங்கிருக்கின்ற யாராவது எப்பொழுதாவது ஒரு மானையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது வேறு எதையாவது அதை போன்றதை கொன்றதுண்டா? இங்கிருக்கின்ற வேட்டைக்காரர்களே, என் நண்பர்களே, இன்றிரவு அதை எடை போட்டு பாருங்கள். மானை கொன்று அதை எடையிட்டு பாருங்கள். எவ்வளவு எடை என்று பையன்களிடம் கூறுங்கள். கவனித்து பாருங்கள். பொழுது விடிந்து காலையில் அதை எடை போட்டு பாருங்கள். அநேக பவுண்டு எடை முன்பு இருந்ததை விட குறைவாயிருக்கும். ஒரு மானிடன் மறிக்கும் போது அடக்கம் செய்பவர்கள் செய்கின்ற முதலாவது காரியம், பொய் பல்லோ அல்லது கண் அதில் வைக்கப்பட்டு இருந்தால் எதையும் முதலாவது வெளியே எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் அது சுருங்கும். மானிட சரீரம் சுருங்கும் போது இவைகளையெல்லாம் அது வெளியே தள்ளும். மற்றெல்லா மாம்சமும் சுருங்கும். உயிர் அணுக்களிலிருந்து ஜீவன் வெளியேறின உடனே அது அப்படியே சுருங்க துவங்கும். அந்த விதமாக சரீரமானது 72 மணி நேரம் மட்டுமாய் சுருங்கும். அதன் பிறகு அது வீங்க துவங்கும். வண்டியில் சிக்கிக்கொண்டு வீதியில் ஒரு நாய் மறிக்கட்டும், அது அங்கேயே சூரிய வெளிச்சத்தில் ஒரு 3 நாளைக்கு இருக்கட்டும், என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். முன்பு இருந்ததை காட்டிலும் சற்று பருமனாகி இருக்கும். அது வீங்கி போகும், அது சரியா? சரி. ஒரு பிசாசின் ஆவி ஒரு வியாதியுள்ள நபரின் மேலிருந்து துரத்தப்படும் பொழுதும் அதே காரியம்தான் சம்பவிக்கிறது. முதல் சில நாட்களில் ஓ நான் அற்புதமாயிருக்கிறது உணர்கிறேன் என்கிறார்கள். அதற்கு பிறகு முன்பு இருந்ததை காட்டிலும் சுகவீனமாய் உணர்கிறேன், சுகமடைந்ததை நான் இழந்துவிட்டேன் என்று சொல்ல துவங்குகிறார்கள். விசுவாசமானது எவ்வளவு நிச்சயமாக அதை வெளியே தூக்கி எறிந்ததோ அதைவிடமாக அவிசுவாசமானது அப்படியே அதை திரும்பி கொண்டு வருகின்றது. விசுவாசமானது அதை கொல்லுகிறது போன்று அவிசுவாசமானது அதை உயிர்த்தெழச் செய்கிறது. ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு வெளியே போன பிறகு வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து பின்னர் வேறு 7 ஆவிகளோடு திரும்பி வருகிறது என்று இயேசு கூறினார். அந்த வீட்டின் நல்ல மனிதனானவன் அந்த வாசலை பாதுகாக்க அங்கே நின்று கொண்டிருக்கவில்லை என்றால் அவன் நேராக உள்ளே வருவான். உன்னுடைய வீட்டின் நல்ல மனிதன், உன்னுடைய விசுவாசமாய் இருக்கிறது, வெளியே நில் என்று கூறுங்கள், அவ்வளவுதான். ஆனால் அது ஒரு பிரபல்யமான அற்புதமாய் இருந்தாலொழிய, சாதாரணமாக குணமாக்கப்பட்ட ஒரு நோயாளியை கவனியுங்கள். தெய்வீக சுகமும் அற்புதமும் 2 வித்தியாசமான காரியங்கள். தெய்வீக சுகம் என்பது ஒரு காரியம், அற்புதம் என்பது இன்னொரு காரியம். ஆனால் ஒரு சாதாரண தெய்வீக சுகத்தில் அசுத்த ஆவியானது அவனிடத்திலிருந்து துரத்தப்பட்ட போது ஒரு புற்றுநோய் பிசாசு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது அந்த நபரை விட்டு புறப்படும் போது, ஓ அல்லது நீங்கள் காணக்கூடிய விதமான ஏதாவது காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், கண்களின் தோல் வளர்ச்சியை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு குருடனான மனிதனை கவனிப்பீர்களானால், இந்த இடத்தில் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இருப்பினும் கண்களின் தசை வளர்ச்சியை பார்ப்போம். ஒரு சில நிமிஷம் அப்படியே நிற்கட்டும். ஏன்? அதனால் அந்த சுருங்குதல் அங்கேயே துவங்குகின்றது. அவர்களை திரும்பி வந்து ஒரு சாட்சியை கூறும்படி அவர்களிடத்தில் சொல்லுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஓ என்ன, எங்களால் அற்புதமாய் காண முடியும், ஓ என்ன, என்னால் காரியங்களை காண முடிகிறது என்பார்கள். என்ன நடந்தது? ஜீவன் போய்விட்டது, கண்ணின் வளர்ந்த சதை சுருங்குகிறது. சரி, அது அந்த விதமாகவே ஒரு சில நாட்களுக்கு சுருங்கும். ஓ, நான் சுகமாகிக் கொண்டே போகிறேன் என்பார்கள். கொஞ்சம் கழித்து அவர்களுக்கு தலைவலி வர துவங்குகிறது. அவ்வளவு நன்றாக இருப்பதாக அவர் உணர்வதில்லை. அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் மீண்டுமா என்னுடைய பார்வை குறைகிறதே என்பார்கள். சிலர் கூறுவார்கள், நீங்கள் அப்படி நினைத்துக் கொண்டீர்கள், அந்த கூட்ட பரிசுத்த உருளைகள் உங்களை அப்படி நினைக்க வைத்தார்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் அதை ஒன்று விசுவாசிக்க வேண்டாம், அது பிசாசின் ஒரு பொய். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் மீண்டுமாய் குருடாகி விடுவீர்கள். ஆனால் உங்களால் மட்டும் அதை அப்படியே பற்றிக் கொண்டு இல்லை கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் என்பீர்களாக. பின்னர் என்ன சம்பவித்தது? அந்த சரீரமானது இவ்வளவு நேரம் மட்டுமாக உப்பி போகும், அது மீண்டுமாக பார்வையை மூடிவிடுகிறது. சரீரத்தில் இருக்கின்ற அந்த புற்றுநோய் வீங்கும், மறுபடியுமாய் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வலிக்கும். பின்னர் நீங்கள் பயங்கரமாக சுகவீனமாவீர்கள். ஏன்? அந்த பெரிய மரித்த மாம்சத்தின் வளர்ச்சி உனக்குள்ளாக அங்கேயே இருக்கிறது, அது மரித்து போனது. நீங்கள் திரும்பி வைத்தியரிடம் போவீர்களானால் அவர், ஓ, அது அர்த்தமற்றது, அதோ அந்த புற்றுநோய் அங்கேயே இருக்கிறது, என்னால் அதை பார்க்க முடிகிறதே என்பார்கள். நிச்சயமாக அது அங்கேதான் இருக்கிறது, ஆனால் அது இரத்த ஓட்டமானது சரீரத்தை சுத்தப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு முறை இருதயம் துடிக்கும் போதும் அது ரத்தத்தை சரீரத்தை சுற்றி பரவ செய்கிறது, அது அந்த தொற்று நோயை அள்ளிக்கொண்டு போகும். நிச்சயமாக அது உங்களை சுகவீனமாக்கும். ஒரு துண்டு மாமிசம் அல்லது பாம்பை போன்று நீளமாய் அல்லது விரலை போன்றது உங்கள் சரீரத்தில் தொங்கிக் கொண்டிருக்குமேயானால் அது எப்படி இருக்கும்? அது மரித்து போனது. அந்த அளவு மரித்த மாமிசம் உன்னில் தொங்கிக் கொண்டிருப்பது எப்படி இருக்கும்? சரி, நிச்சயமாக உங்களுடைய இரத்த ஓட்டம் உடலின் ஊடாக பாய்கையில் அதை சுத்தமாக வைக்க வேண்டும். ஆனால் அங்கே மரித்த சரீரம் இருக்கிறது, அது அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஜீவன் அதற்குள்ளிருந்து வெளியேறிவிட்டது. விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய வல்லமையானது அதை வெளியே துரத்தியது. அது ஒரு பொல்லாத ஆவி, அது வெளியே போயாக வேண்டும். ஆனால் அதற்கு காரணம் ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டிராதிருப்பதே. அவர்கள் வெளியே போய் விட்டுவிடுகிறார்கள். அதே பிசாசு அங்கு வெளியே நின்று கொண்டு மீண்டுமாய் அவர்களை பிடித்துக் கொள்கிறான். இந்த மேடையின் மேல் தேவன் ஏதாவது காரியத்தை அவருடைய ஆவியின் மூலமாக ஏவுதலின்படியாய் கூறும் பொழுது நீங்கள் அதை சந்தேகிக்க வேண்டாம், இல்லையே அது மோசமான காரியமாய் உங்கள் மேல் வரும் என்று அவர் கூறினார். ஏனென்றால் அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருந்தது என்று இயேசு கூறினார். சரிதானே? அசுத்த ஆவியானது ஒரு மனுஷனை விட்டு போன போது அது வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து வேறு ஏழு பிசாசுகளோடு திரும்பி வந்தது. எனவே நீங்கள் அவிசுவாசி அறியுங்கள், அதனோடு அப்படியே இணைந்து இருங்கள், உங்கள் இருதயத்தில் அப்படியே விசுவாசியுங்கள். இல்லை ஐயா, நான் அசைய மாட்டேன், நான் எவ்வளவு சுகவீனமானாலும் பரவாயில்லை, அதற்கு இடனோடு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சம்பவிக்கின்ற முதலாவது காரியம் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். அப்பொழுது எல்லா காரியங்களும் சரியாகிவிடும். தாருங்கள், அது மரித்து போய்விட்டது. அறுவை சிகிச்சை செய்து வைத்தியர் அதை உன்னிலிருந்து வெளியே எடுத்திருப்பார். இப்பொழுதோ அதே தோல் வளர்ச்சி அங்கேயே உன்னில் இருக்கிறது, ஆனால் அதில் ஜீவன் இல்லை. அதில் ஜீவன் இருக்கிறதா சகோதரன் பிரண்ணம்? அது என்னுடைய ஜீவனை எடுத்து போடுமா என்று கூறுகிறீர்களா? இல்லை ஐயா, உன்னுடைய ஜீவனில் இருந்து அது ஒரு தனிப்பட்ட ஜீவனாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆவியாக இருந்து ஒரு ஜீவியாய் ஆனீர்கள் என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது காட்டினேன். அது ஒரு ஆவியாய் இருந்து இப்பொழுது அது ஒரு ஜீவியாய் ஆகியிருக்கிறது. நீங்கள் தேவனால் ஆனவர்கள், அதுவோ பிசாசினால் ஆனது. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? நீங்கள் நின்று அதை நோக்கி பார்க்கும் போது அது எந்த விதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் வேண்டும். ஓ, என்னே, நான் வருந்துகிறேன். ஏறக்குறைய 3:30 ஆகிவிட்டது, நான் வருந்துகிறேன். பாருங்கள் நண்பர்களே, ஓ, இந்த உலகத்துக்கு தேவையாக இருக்கிறது என்ன? நான் அமெரிக்காவின் ஊடாக 7 வருஷங்களாக இந்த சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்தி போதித்து திரும்பவுமாக இந்த தேசத்தின் ஊடாக போக துவங்கி பேய் சாஸ்திரத்தின் பேரிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜனங்கள் எப்படி புரிந்து கொள்ளக்கூடும் என்பதையும் வேதாகமத்திலிருந்து போதிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்து எனக்கு இருக்கிறது. அதுதான் காரணம் அநேக நேரங்களில் அவர்கள் இந்த கூட்டங்களுக்கு போகின்றனர். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஜனங்கள் வெளியே வந்து அநேக சமயங்களில் நம்மிடத்தில் வந்து எனக்கு தெய்வீக சுகமளிக்கும் வரம் இருக்கிறது என்று கூறினானே, அவனை ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் சுகமடைகிறீர்கள் என்றால் தெய்வீக சுகமளிக்கும் வரம் உங்களிடத்தில் இருக்கிறது. அது நீங்கள்தான், சுகமடைந்த அவரிடம்தான். எந்த வரமும் விசுவாசத்தை கொண்டுதான் கிரியை செய்கிறது. என்னிடத்தில் எந்த அளவுக்கு தெய்வீக சுகமளிக்கும் வரம் இருக்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல. நான் அதை என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கலாம், அதே விடுவான விசுவாசம் உங்களிடத்தில் இல்லை என்றால் அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. என்னால் உங்களுக்காக மணிக்கணக்காக வாரங்களாக மாதங்களாக ஜெபிக்க முடியும். அது தெய்வீக சுகமளிக்கும் வரங்களை உடைய பிரசங்கிமார்கள் அல்ல. சுகமாகுகிறோம் என்று விசுவாசிக்கின்ற உங்களுக்குள் தான் அந்த தெய்வீக சுகத்தின் வரம் இருக்கிறது. ஏனென்றால் அது விசுவாசமாய் இருக்கிறது. விசுவாசத்தினால் தான் தேவனுடைய ஒவ்வொரு செய்முறையும், விசுவாசத்தினால் தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமும் விசுவாசத்தினால் தான் இருக்கிறது. இந்த உலகத்தின் ஒரு இயற்கையான காரியமும் நம்மிடம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ சபையை பற்றின எல்லா காரியமும் ஒரு விசுவாசத்தின் கிரியையாய் இருக்கிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பாருங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நன்மை, சாந்தம், நற்குணம், பொறுமை, அது சரிதானே? எல்லா காரியமும் இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்கிறது. ஒரு காரியமும் இயற்கையா இல்லை. எனவே இயற்கையான காரியங்களை நாம் நோக்கி பார்ப்பதில்லை. ஏனென்றால் நாம் இயற்கைக்கு மேம்பட்டதில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் வைக்கக்கூடிய ஒரே அடித்தளம் விசுவாசமாக இருக்கிறது. தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் சத்தியம் என்பதன் பேரில் இருக்கிறது. நாம் காணாததை நோக்கி பார்க்கிறோம். இல்லாத காரியங்களை இருப்பது போன்று அழைக்கிறோம். ஆபிரகாம் செய்தது போன்று செய்து அதை பெற்றுக் கொண்டோம். ஆமேன். தேவன் செய்தது போன்று ஆபிரகாம் இல்லாத காரியங்களை இருப்பது போன்று கருதினார். 100 வயதானவனாக இருந்தும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. என்னால் அதை அப்படியே யூகித்து பார்க்க முடிகிறது. உங்களால் முடிகிறதா? பாருங்கள், ஒரு நாள் சாரால் காலையில் எழும்பினால் தேவன் ஆபிரகாமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று கூறினார். சாரால் எழுந்து கொண்டாள். சாரால், உனக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்றான். இது ஒரு கலப்பான ஜனக்கூட்டமாக இருக்கிறது, ஆனால் கவனியங்கள், ஒரு வித்தியாசமும் இல்லையே என்றார். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, நமக்கு குழந்தை இருக்க போகிறது, போய் குழந்தைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வாங்கிக் கொண்டு வா, ஆயத்தமாயிரு என்றான். சரி, இன்னொரு மாதம் கடந்தது, சாரால் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றான். அவளோ, ஒரு வித்தியாசமும் இல்லையே என்றார். வருடம் கடந்தது, சாரால் அதை குறித்து என்ன என்றான். அதற்கு அவள், ஒரு வித்தியாசமும் இல்லையே என்றாள். 10 வருடங்கள் கடந்தன, ஒரு வித்தியாசமும் இல்லை. 25 வருடங்கள் கடந்தன, ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆபிரகாம் பலவீனமாவதற்கு பதிலாக இன்னும் உறுதியின் மேல் உறுதி அடைந்தான். அவன் தேவனில் விசுவாசம் வைத்தபடியினால் எல்லா நேரத்திலும் அது ஒரு அற்புதத்துக்கும் மேலாகத்தான் இருக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வல்லவனானான். நமக்கு குழந்தை இருக்கத்தான் போகிறது என்றான். ஒரு நாள் காலையன்று சாராளுடைய கர்ப்பம் வீங்க துவங்கியது. குட்டி ஈசாக்கு பிறந்தான். காரணம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் காரியங்களை நோக்கி பார்த்து இல்லாத காரியங்களை இருப்பது போன்று அவன் கருதினான். உணர்வுகளினால் அல்ல, பார்வையினால் அல்ல. நீங்கள் உணர்வுகளினால் அல்லது பார்வையினாலோ நடப்பது இல்லை, விசுவாசத்தினால் நடக்கிறீர்கள். நீங்கள் ஜெபித்து எந்தவித காரியங்களை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று தேவன் வாய்மொழிந்துள்ளபடியினால் அதை அப்படியே பற்றிக் கொள்ளுங்கள். அது ஆண்டவரிடமாகவே இருந்தாக வேண்டும். ஆமேன். பொல்லாத ஆவிகள், பிதாவில் உள்ள விசுவாசம், குமாரனில் உள்ள விசுவாசம், பரிசுத்த ஆவியில் உள்ள விசுவாசம், 1:3, பிசாசுகள் நடுங்கும், பாவிகள் விழித்தெழுவர், யெகோவாவில் உள்ள விசுவாசம் எந்த காரியத்தையும் அசைக்கும். அது உண்மை. ஓ என்னே, நிச்சயமாக அது அப்படியாக இருக்கிறது. தேவனில் விசுவாசம் உள்ளவளாக இருங்கள். அவரை நோக்கி பாருங்கள். எங்கும் அசைந்து போக வேண்டாம், அங்கேயே தரித்திருங்கள். தேவன் அமிதமாய் கூறியிருக்கிறார். பேய்கள், அவைகள் என்னவாய் இருக்கிறது? அவைகள் ஆவியான ஜீவன்கள். இப்பொழுது உங்களுக்கு புற்றுநோய் இருக்கின்றது, உங்களுக்கு சயரோகம் இருக்கின்றது, உங்களுக்கு கண் தோல் வளர்ச்சி இருக்கின்றது, நுரையீரலில் தண்ணீர் தேக்கத்தினால் உண்டாகும் வலி இருக்கிறது, உங்களுக்கு இரு இருக்கிறது என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள். அது ஒரு பிசாசு. அது ஒரு ஜீவனாயிருக்கிறது. அந்த ஜீவனுக்கு பின்னாக ஒரு ஆவி இருக்கிறது. புற்றுநோய், கண் தோல் வளர்ச்சி, முதலானவைகளுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கிறது, அதற்குள் ஜீவன் இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேரால் அதை காண முடியும்? ஆவி இல்லாமல் ஒன்றிற்கும் ஜீவன் இருக்காது பாருங்கள். எனவே அதை செயலில் ஈடுபடுத்த எங்கோ ஒரு ஜீவன் இருக்கத்தான் வேண்டும். அங்கே இருக்கின்ற அந்த மரத்திற்குள்ளும் கூட ஜீவன் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானமும் ஒன்று திரண்டும் ஒரு புல்லின் ஒரு இதழை கூட உண்டு பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா? அதை போன்று காணப்படுகின்ற ஏதோ ஒன்றை அவர்கள் உண்டாக்குகிறார்கள், ஆனால் அவர்களால் ஜீவனின் சூத்திரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது தேவனாயிருக்கிறது. இயேசுவானவர் மரத்தை பார்த்து, நீ சபிக்கப்பட்டிருப்பாய், உன்னில் கனியை காணேன், உன்னில் ஒருபோதும் கனியிராது என்று கூறினார். அவர்கள் அதேபடியாய் திரும்பி வந்தார்கள். அப்பொழுது காலை 8 மணி இருக்கும், திரும்பி வரும்போது ஒரு 11 மணி இருக்கும். அவர்கள் இரவு போஜனத்திற்காக போய்கொண்டிருக்கும் போது பேதுரு அதை பார்த்து, அந்த மரத்தை பாருங்கள், வேரிலிருந்து மரித்து போயிருக்கிறது என்றார். ஏன்? இயேசுவானவர் அந்த மரத்தில் இருந்த ஜீவனை, அந்த ஜீவன் அதன் வேரில் இருந்தது, அதை கடிந்து கொண்டார். முழு மரமும் செத்து போயிற்று. அல்லேலூயா! அதே கிறிஸ்துவானவரால் ஒரு புற்றுநோயை அதன் வேரில் இருந்து கடிந்து கொள்ள அது முழுவதுமாக மறித்து போகும். அந்த மரமானது சில மணி நேரத்துக்கு முன்னர் இருந்தது போலவே நின்று கொண்டிருந்தது, ஆனால் அதன் இலைகள் உதிர்ந்து போவதையும் அதன் பட்டைகள் உரிந்து வருவதையும் காண்பீர்கள். நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம் மரம் அப்படியே சுருங்க தொடங்கியது. கொஞ்சம் கழித்து அந்த மரத்தின் ஒரு சிறு துளி கூட இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா! புற்றுநோய், தசை வளர்ச்சி, கண்தோல் வளர்ச்சி அல்லது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவானவர் பேசும்போது அது போய்தான் ஆக வேண்டும். அவர் பிசாசுகளை துரத்தினார். என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், அல்லது சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று இயேசு கூறினார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இன்று பிற்பகல் 1 மணி நேரமாக இங்கே உட்கார்ந்து காத்திருக்க வைத்ததற்கு வருந்துகிறேன். நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது என்ன சம்பவிக்கப் போகின்றது? கிறிஸ்துவை உங்களுடைய சுகமளிப்பவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஏதோ சம்பவித்து விட்டது என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள் என்று விசுவாசிக்கப் போகிறீர்களா? வேறு ஏதொன்றையும் உங்கள் மேல் சுமத்த இடங்கூடாதேயுங்கள். தொடர்ந்து விசுவாசியுங்கள். வைத்தியரே, அது எப்படி காணப்படுகிறது என்று கேளுங்கள். அதற்கு அவர், ஏன், இது இன்னமும் அங்கேதான் இருக்கிறது என்று கூறுவார். உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு தெரியும் என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்த முதல் காரியம், உதாரணமாக, அந்த காரியத்துக்கு என்ன சம்பவித்தது என்று வியக்கின்றேன் என்று கூறுவீர்கள். பின்னர் கூறுங்கள், இங்கே பாரும் வைத்தியரே, நான் உங்களுக்கு ஒன்று கூறப்போகிறேன், சம்பவித்தது இதுதான், இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்தினார். அது உண்மை. இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்கினார். சரி, சற்று நேரம் நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோம். சகோதரன் வில்லட்ஸ், ஒரு நிமிஷம் இங்கு வருவீரா? சகோதரனே, இப்பொழுது பரலோக பிதாவே, கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி உள்ளவளாயிருக்கிறோம். சில சமயங்களில் இவ்வளவு நேரம் பேசுவதினால் கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரன் ஒரு கால் ஞானத்தை உபயோகிக்காமல் இருக்கலாம். ஒரு இரவு முழுவதுமாய் பிரசங்கித்த பவலை போன்று ஒரு கால் நான் உணரலாம். ஒரு சிறிய நபர் ஜன்னலில் இருந்து கீழே விழுந்து மறித்து போனான். அந்த அப்போஸ்தலன் தேவனுடைய வார்த்தையை அவனுடைய ஜீவனில் உடையவனாய் கீழே போய் அந்த பையனின் சரீரத்தின் மேல் படுத்தான். ஜீவன் அவனுக்குள்ளாக வந்து அவன் மீண்டுமாய் ஜீவித்தான். அன்புள்ள தேவனே, இந்த மகத்தான நாகரிகத்தின் அஸ்தமனம் இப்பொழுது அமைந்து கொண்டிருக்கிறது. காலம் கழிந்து விட்டது. நாளின் பகல் வேலை கழிந்தாயிற்று. சாயங்காலத்தின் நிழல் விழுந்து கொண்டிருக்கிறது. பூமியின் மேல் வந்து கொண்டிருக்கின்ற மகத்தான காரிருளின் இடத்தை எடுத்துக் கொள்ளும்படியாய் தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்தான வெளிச்சம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேவனே, ஒவ்வொரு நாளும் எனக்கு வயதாகிக் கொண்டே போகின்றதை நான் உணர்கிறேன். நான் போக அனுமதியும் கர்த்தாவே, எனக்கு பெலன் தாரும். எல்லா இடங்களிலும் இந்த மகத்தான சத்தியத்தை கூற எனக்கு உதவி செய்யும். நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள நாளை பிற்பகல் எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள தேவனே, இந்த சிறு கூட்டத்தாரை இந்த பிற்பகலில் ஆசீர்வதியும். இன்றிரவு சுகமளிக்கும் ஆராதனைக்காக அவர்கள் கூடி வருகையில் நமக்கு இனி எந்த சந்தேகமும் இல்லை என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்வார்களாக. அது எங்கிருந்து வருகிறது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். அது ஒரு பிசாசு என்று நாங்கள் அறிவோம். அவன் புறப்பட்டு வெளியே போகும்போது அவன் தேவனுடைய கட்டளையினால் வெளிவர வேண்டியிருக்கிறான். அவன் வந்தாக வேண்டும், தேவன் அவிதமாக கூறிவிட்டிருக்கிறார். அவன் போயாக வேண்டும் என்று கூறிக்கொள்வார்களாக. பின்னர் அவர்கள் வெளியே போய் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டு அவர்களுடைய சுகத்தை உரிமை கோரிக்கொண்டிருப்பார்களாக. எந்த காரியமும் இனி ஒருபோதும் அவர்களுடைய வழியில் குறுக்கே நிற்க வேண்டாம், விசுவாசித்துக் கொண்டே போய்கொண்டிருப்பார்களாக. தேவனெங்கி இருக்கின்ற இந்த சிறு சபைக்கும் இதனோடு ஒத்துழைக்கின்ற சபைகளுக்கும் இந்த கூட்டத்திற்கு பின்னர் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. கர்த்தாவே, அந்த எழுப்புதல் அதன் ஊடாக சென்று அநேக நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவதாக. இதை அழியும் கர்த்தாவே. தேசத்தின் ஊடாகவும் மற்ற இடங்களிலிருந்தும் வந்திருக்கின்ற ஆண்களும் பெண்களும் இந்த செய்தியை அவரவர்களுடைய சபைகளுக்கு கொண்டு சென்று அங்கே அவர்களுக்கு ஒரு பழங்காலத்து எழுப்புதல் உண்டாயிருப்பதாக. இதை அழியும் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை இப்பொழுது எங்களுக்கு மன்னியும், உம்முட ஊழியர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கையிலே இன்றைக்கு இந்த கட்டிடத்தில் ஒரு பாவியான மனிதன் இருந்து சகோதரன் பிரண்ணம் ஜெபத்தில் என்னை நினைவு கூறும் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாரா என்று நான் வியக்கின்றேன். அப்படி இருந்தால் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுவீர்களா? அங்கே பாவியான ஒரு நபர் இருக்கின்றாரா? தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அம்மாளே, யாராவது இருக்கிறீர்களா? தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, உங்களை 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 தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களால் கூடுமா என்று வியக்கின்றேன். இப்பொழுது இது உங்களுக்கு தான். பாருங்கள், திரும்பவுமாக கூட்டத்தாருக்குள் போவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி செய்கின்ற மற்றவர்களை நான் குறை கூறவில்லை. கூட்டத்தார் மத்தியில் சென்று யாராவது ஒருவரை இழுக்க முயற்சிப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. புரிகின்றதா? பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். புரிகின்றதா? அது உண்மை. அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக அவனை நீங்கள் அங்கே இழுக்கிறீர்கள். புரிகின்றதா? ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தை தட்டுவாரானால் இந்த உலகத்திலேயே நீங்கள் மகத்தான சிலாக்கியம் பெற்ற நபராயிருக்கிறீர்கள். நான் எத்தனை பேரிடம் பேசினேன் என்று உங்களுக்கு தெரியாது.